கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் நாம் மகிமைப்படுவதாக. ஒன்று ராஜாக்கள் 17:18 வாசிக்கலாம்.
ஆகாப் எலியாவை கண்டபோது ஆகாப் அவனை நோக்கி, இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நீ அல்லவா என்றான். அதற்கு அவன், இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நான் அல்ல, கர்த்தரின் கட்டளைகளை விட்டு பாகால்களை பின்பற்றினால் நீரும் உம்முடைய தகப்பன் வீட்டாருமே இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவர்கள்.
சரி, போதும். இந்த வாசி கேட்டதான பகுதியிலிருந்து உங்களுக்கு கொடுக்க போற செய்தியின் தலைப்பு என்னவென்றால், ஹூ இஸ் அ ரீசன் ஃபார் த பிரசன்ட் ட்ரபுள். ஹூ இஸ் அ ரீசன் ஃபார் த பிரசன்ட் ட்ரபுள். இப்பொழுது இருக்கிற பிரச்சனைக்கு யார் காரணம்? இப்பொழுது இருக்கிற பிரச்சனைக்கு யார் காரணம்? ஹூ இஸ் த ரீசன் ஃபார் திஸ் பிரசன்ட் ட்ரபுள்? இங்கே வாசி கேட்டதான பகுதியிலே ஆகாப் அலஜா குறித்து நான் வாசிக்கிறோம். ஆகாப்புக்கு தன்னை காண்பிக்கும்படியாக கர்த்தர் எலியாவுக்கு சொல்லுகிறதை முதல் வசனம் 2 வாசிக்கிறோம். பின்பு 17-18 வாசிக்கும் பொழுது ஆகாப் தன் வாயை திறந்து அவன் எலியாவை பார்த்து, இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நீ அல்லவா என்று சொல்லுகிறான். அப்பொழுது எலியா அதற்கு பதிலாக என்ன சொல்லுகிறான்? இஸ்ரவேலை கலங்க பண்ணுறன் நான் அல்ல, நீரும் உம்முடைய தகப்பன் வீட்டாருமே கர்த்தருடைய வார்த்தையை பின்பற்றாதபடி பாகாலை பின்பற்றினாலே கலங்க பண்ணுகிறீர்கள் என்று சொல்லுகிறான். இப்பொழுது நீர் ஒன்று செய்யும், பாகாலின் தீர்க்கதரிசிகள் 450 பேரையும் ஏசபேலின் தீர்க்கதரிசிகள் அவளுடைய பந்தியிலே சாப்பிடுகிற 400 பேரையும் கர்மேல் பர்வதத்தில் என்னிடத்துல வர சொல்லும்படியாக செய்வோம். கத்தர் தெய்வமா பாகால் தெய்வமா என்பதை பார்த்து விடலாம், இந்த ப்ராப்ளத்துக்கு ஒரு முடிவை ஏற்படுத்தி விடலாம் என்று அவன் சொல்லுகிறான். அதை நீங்கள் வந்து 19:20 வாசிக்க முடியும். 20 ஆகாப் ராஜாவாக இருக்கிறபடினாலே அவன் கட்டளை கொடுக்கிறான். அப்பொழுது எல்லா தீர்க்க தரிசிகளும், பாகாலின் தீர்க்க தரிசிகள் எல்லாருமே கர்மேல் பர்வதத்துக்கு வந்து அதற்கு ஒரு முடிவை ஏற்படுத்துகிறதை நம்ம காண்கிறோம். நம்ம கடைசி காலத்திலே இருக்கிறோம். பழைய ஏற்பாட்டில எல்லாமே நமக்கு ஷேடோவாக எழுதப்பட்டிருக்கிறது. சிலர் வந்து பழைய ஏற்பாடு வந்து படிக்க வேண்டாம் என்று சொல்லுவார்கள். சில போதகர்கள் பாம்பேல அப்படி ஒரு சர்ச்சில் வந்து, என்னுடைய சகோதரி அந்த சர்ச்சுக்கு போறாங்க, அந்த சர்ச்சில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நம்ம பழைய ஏற்பாடு படிக்க வேண்டாம், புதிய ஏற்பாடு தான் படிக்க வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்த பிறகு பழைய ஏற்பாடெல்லாம் முடிஞ்சு போயிற்று. ஓல்ட் டெஸ்டமென்ட் வாஸ் டன் அவே. வென் ஜீசஸ் கேம் வி ஹேவ் நத்திங் டு டூ வித் த ஓல்ட் டெஸ்டமென்ட். இயேசு கிறிஸ்து வந்த பிறகு பழைய ஏற்பாடை வச்சு நமக்கு எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. அதனால் நம்ம புதிய ஏற்பாடை தான் படிக்கணும், புதிய ஏற்பாட்டை தான் பிரசங்கம் பண்ணணும்னு அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் மேலே இந்த பைபிள் வந்து ஓல்ட் டெஸ்டமென்ட் நியூ டெஸ்டமென்ட் சேர்ந்து தான் இது பைபிள்னு அழைக்கப்படுகிறது. இதில் பாதியை எடுத்துட்டு பாதியை வந்து நம்ம படிக்கணும்னு சொல்லும் பொழுது அது முழுமையாகாது. இந்த ஓல்ட் டெஸ்டமென்ட் நியூ டெஸ்டமென்ட் ரெண்டும் சேர்ந்து தான் இந்த என்டையர் புக் இஸ் எ ரெவலேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். ஆமென். இந்த முழு புஸ்தகம்தான் இயேசு கிறிஸ்து குறித்த வழிபாடு. அது பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் இருக்கிறது. நீட்டசமென் என்ன, பழைய ஏற்பாட்டிலிருந்து தான் புதிய ஏற்பாடு வந்திருக்கிறது. அதனால ரெண்டு புஸ்தகமும் நமக்கு அவசியம். நம்ம முழு வெளிப்பாட்டை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், இயேசு கிறிஸ்து குறித்த மொழி வெளிப்பாட்டை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஓல்ட் டெஸ்டமென்ட் அண்ட் நியூ டெஸ்டமென்ட் ரெண்டுமே அவசியம். ரெண்டையுமே படிக்கணும், ரெண்டையுமே பிரசங்கம் பண்ணணும். சில குருட்டு போதகர்கள் அவ்விதமாக செய்கிறார்கள். அந்த சபையாரும் குருடர்களாக இருப்பதனாலே குருடருக்கு வழிகாட்டினால், இதை குருடன் குருடருக்கு வழிகாட்டினால் ரெண்டு பேரும் குழியில் விழுவார்கள். ஆவிதமாக இருக்கிறார்கள். நம்ம செய்தல சிலர் வந்து பைபிளே நமக்கு வேண்டாம், அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, நமக்கு தீர்க்கதரிசி செய்தியை படித்தா போதுங்கிறாங்க. அதான் குருட்டு போதகர்கள், குருட்டு போதகர்கள் குருடலுக்கு வழிகாட்டும் பொழுது ரெண்டு பேரும் பாதாள குழியிலே விழுவார்கள் என்று இயேசுக்கு சொல்லியிருக்கிறார். நம்ம வந்து முழு பைபிளையும் வாசிக்கிறோம், ஓல்ட் டெஸ்டமென்ட் அண்ட் நியூ டெஸ்டமென்ட், தீர்க்கதரிசி மூலமாய் கொடுத்த எல்லா செய்தியும் படிக்கிறோம். என்டையர் ரெவலேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் நமக்கு கிடைக்கிறது. ஹல்லேலூயா. பரிபூர்ணமான வார்த்தையை நம்ம தெரிந்து கொள்ளவில்லை என்றால் நம்ம கர்த்தருடைய வருகையில் பங்கு பெற முடியாது. ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு இந்த கடைசி காலத்திலே நமக்கு திறக்கப்பட்டிருக்குது. ஆல் த புக்ஸ் ஆஃப் ஓல்ட் டெஸ்டமென்ட் ஓப்பன்டு, ஆல் த புக்ஸ் ஆஃப் நியூ டெஸ்டமென்ட் ஓப்பன், ஆல் த மெசேஜ் ஆஃப் பெனம் இஸ் ஓப்பன்டு, எல்லாமே இந்த கடைசி காலத்திலே வெளிப்படுத்தப்பட்டிருக்குது. முத்திரைகள் திறக்கப்பட்ட பின்பு தேவ ரகசியம் வெளிப்படுத்தப்பட்டிருக்குது. ஒரு ஸ்மால் குரூப் ஆஃப் பீப்புள், லிட்டில் குரூப் ஆஃப் பீப்புள், அந்த பிரைடு வந்து எல்லாத்தையுமே விசுவாசிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறது. அவள் தேவனுடைய வெளிப்பாட்டை முழுமையாக பெற்று அந்த நாளிலே அவரை சந்திப்பதற்கு ஆயத்தமாயிருக்கிறார்கள். வெளிப்படுத்தல் 17 நம்ம என்ன வாசிக்கிறோம் என்றால், அங்கே ஒரு மகாவேசி இருக்கிறாள், அவளுக்கு நிறைய பிள்ளைகள் இருக்கிறது, திரளான தண்ணீரின் மேல் அவள் வீற்றிருக்கிறாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 17:1 வாசிக்கலாம்.
7 கலசங்களுடைய அந்த 7 தூதர்கள் ஒருவன் வந்து என்னோட பேசி, நீ வா, திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிற மகாவேசியோட பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே, அவளுடைய வேசித்தனமாகிய மதுவால் பூமியின் குடிகளும் வெறி கொண்டிருந்தார்களே.
7 கலசங்களுடைய 7 தூதரில் ஒருவன் என்னிடத்தில் வந்து, நீ வா, திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிற மகாவேசியோடு பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே, அவருடைய வேசித்தனத்தின் மதுவாகி மதிவினால் பூமியின் குடிகளும் வெறி கொண்டிருந்தார்களே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 7 கலசங்களையுடைய 7 தூதரில் ஒருவன் யார் என்றால், இந்த செவன்த் ஏஞ்சல், 7 சபையின் தூதனாய் இருக்கிறார். அவர் ஒரு தீர்க்கதரிசியாய் இருக்கிறார். அவர் வந்து யோவானுக்கு எல்லாவற்றையும் வெளிப்படுத்துறார். யோவான் மனவாட்டிக்கு அடையாளமாக இருக்கிறார். அவளுக்கு நியாய தீர்ப்பு வரப்போகிறது, அவளுக்கு வருகிற நியாய தீர்ப்பை நான் உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லுகிறார். அந்த மகாவேசி வந்து ஒரு சபையாக இருக்கிறது. அவளுக்கு அநேக குமார்த்திகள் இருக்கிறார்கள், அது தாய் சபையாக இருக்கிறது. அதற்கு அநேக இத பிள்ளைகள், அநேக சபைகள் அதற்கு கீழே இருக்கிறது. அவர்கள் எல்லாரும் அவளுடைய வேசித்தனமாகிய மதுவால் அவள் வெறி கொண்டிருக்கிறார்கள். அவளுடைய டாக்டரின், அவளுடைய உபதேசத்தினாலே அவள் எல்லாரும் வெறி கொண்டிருக்கிறார்கள். அதான் இன்னைக்கு டிர்னிட்டி. கடந்த வாரத்திலே அவர்கள் டிர்னிட்டியை திருநாள்னு கொண்டாடி இருக்கிறாங்க. உலகம் அனைத்தும் டிர்னிட்டியில வைராக்கியமாக இருக்கிறது. அது எவ்வளோ பெரிய பிரசங்கியாக இருந்தாலும் அவர் டிர்னிட்டி தான். தமிழ்நாட்டில் இருக்கிற பெரிய போதகர்கள், யூடியூப்பில் செய்தி கொடுக்கிற பெரிய பெரிய சாபன போதகர்கள் எல்லாருமே அவளுடைய வேசித்தனமாகிய மதுவால் வெறி கொண்டிருக்கிறார்கள். அந்த சபையார் எல்லாரும் வெறி கொண்டிருக்கிறார்கள். பைபிளில் கரெக்டாக எழுதியிருக்கு. அந்த வேசித்தனமாகிய மது என்னவென்றால் அவளுடைய அந்த தாய் சபையினுடைய உபதேசங்கள், அந்த பாபிலோனிய உபதேசங்கள், அந்த கத்தோலிக்க உபதேசத்தினாலே புராட்டஸ்டன் அண்ட் பெந்தேகோச போதர்கள் எல்லாருமே வெறி கொண்டிருக்கிறார்கள். சபையார் எல்லாரும் வெறி கொண்டிருக்கிறார்கள் என்று திட்டவட்டமாக எழுதியிருக்கு. நல்லா, 7 சபையின் தூதன், அவர் ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கிறார். அவர் வந்து பிரைடுக்கு, யோவானுக்கு எல்லாத்தையும் காமிக்கிறார். பாரு, இவள் ஒரு பெண் இங்கே இருக்கிறார், திரளான தண்ணீர்கள் மேல் இருக்கிறார். திரளான தண்ணீர்கள் என்று சொல்லும் பொழுது குளோபல் இன்ஃப்ளூவன்ஸ், அவளுக்கு உலக அளவிலே செல்வாக்கு இருக்கிறது. அந்த இஸ்ரீக்கு உலக அளவிலே செல்வாக்கு இருக்கிறது. 124 கோடி மக்கள் அவள் கீழே இருக்கிறாங்க. உலக அளவிலே செல்வாக்கு, உலக மனைத்திலே அவளுக்கு ப்ராப்பர்ட்டி இருக்கிறது. சர்ச்சஸ், ஸ்கூல், ஹாஸ்பிட்டல், இன்னும் என்னென்ன சோசியல் மீடியா உண்டோ எல்லாமே அவளுக்கு இருக்கிறது. உலக அளவில் செல்வாக்கு பெற்றவள். வா, திரளான தண்ணீர்கள் மேல் அவள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாள். பூமியின் ராஜாக்கள் அவளோடு வேசித்தனம் பண்ணினார்கள் என்றால் உலகத்திலே பெரிய பெரிய பதவியில் இருக்கிறவங்க, நாட்டை ஆளுகிறவர்கள், இன்னும் பெரிய பெரிய பதவியில் இருக்கிற பூமியின் ராஜாக்கள் எல்லாருமே அவளுக்கு கீழே தான் இருக்கிறாங்க. 10 யூரோப்பியன் கண்ட்ரிஸ் அவளுக்கு கீழே தான் இருக்கிறது. இவ்விதமாக அவள் ஒரு செல்வாக்குள்ள ஒரு இஸ்ரியாக இருக்கிறாள். அவளுடைய வேசித்தனமாகிய மதுபால் பூமியின் குடிகள் எல்லாரும் வெறி கொண்டிருக்கிறார்கள். அவளுக்கு வருகின்ற ஆக்கினையே உனக்கு காண்பிப்பேன் என்று சொல்லி ஆவியில் என்னை வனாந்தரத்துக்கு கொண்டு போனான். அப்பொழுது 7 தலைகளையும் 10 கொம்பளையும் உடையதும் தூசணமான நாமங்களால் நிறைந்த சிவப்பு நிறமான ஒரு மிருகத்தின் மேல் ஒரு இஸ்ரீ ஏறி இருக்க கண்டேன். அது 7 தலைகளையும் 10 கொம்பளையும் உடையதாயிருக்கிறது. அது ரோமாபுரியை காண்பிக்கிறது. அந்த இஸ்ரீ அந்த சபையாக இருக்கிறாள். தூசணமான நாமங்களால் நிறைந்தது என்றால் அதுக்கு கீழே அநேக சாபனங்கள் இருக்கிறது. 900 சாபனங்கள் இருக்கிறது. அதுதான் தூஷணமான நாமங்கள். அவளுக்கு வருகிற ஆக்கினையை உனக்கு காண்பிப்பேன். ஆண்டவர் பிரைடுக்கு வந்து அந்த ஆக்கினையை காண்பிக்கிறார். அவளுக்கு வரப்போகிற நியாய தீர்ப்பு அது வந்து பிரைடுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. 5வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது ரகசிய மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவறுப்புகளுக்கும் தாய் என்ற நாமம் அவள் நெற்றியிலே எழுதியிருந்தது. அவள் வந்து பரிசுத்தவான்களின் இரத்தத்தினாலும் இயேசு கிறிஸ்துவின் சாட்சிகளின் இரத்தத்தினாலும் வெறி கொண்டிருக்கிறாள். 6 கோடியே 80 லட்சம் கிறிஸ்தவர்களை கொன்று அவள் அந்தனுடைய ஸ்தாபனத்தை ஸ்தாபித்திருக்கிறாள். அவிதமான ஒரு வேசி அவள் ஜேசபெலுக்கு அடையாளமாயிருக்கிறாள். அவளுக்கு வருகிற ஆக்கினை உனக்கு காண்பிப்பேன் என்று சொல்லுகிறதை நம்ம வாசிக்கிறோம். அதெல்லாம் அந்த தூதன் அங்கே யோவானுக்கு எல்லாத்தையும் காண்பிக்கிறார். நம்ம இந்த கடைசி காலத்தில் இருக்கிறோம். அந்த 7வது சபையின் தூதன் கடைசி கால மனவாட்டிக்கு வருகிற ஆக்கினை தீர்ப்பை குறித்து காண்பிக்கிறார். அந்த வேசிக்கு வருகிற ஆக்கினை தீர்ப்பை குறித்து காண்பிக்கிறார். அவளுக்கு வரப்போகிற ஜட்ஜ்மெண்ட்டை குறித்து காண்பிக்கிறார். இன்னும் அந்த ஜட்ஜ்மெண்ட் வரலை. ஜட்ஜ்மெண்ட் வருவதற்கு முன்னதாகவே த ஏஞ்சல் கம்ஸ் விச் இஸ் அ ப்ரோஃபட் விச் வாஸ் அ 7th ஏஞ்சல் ஹூ ரிவீல்ஸ் ஹர் பிஃபோர் த ஜட்ஜ்மெண்ட் டேக் பிளேஸ். அவளுக்கு சீக்கிரத்திலே ஆக்கினை தீர்ப்பு வரப்போகிறது. அந்த ஆக்கினை தீர்ப்பு நியாய தீர்ப்பு வருவதற்கு முன்னதாகவே நமக்கு இன்றைக்கு எல்லாத்தையுமே காண்பித்திருக்கிறார். ஆமென். அவர்தான் எலியாவின் ஆவியுடைய தீர்க்க தரிசி. எலியாவின் ஆவியுடைய தீர்க்க தரிசி நமக்கு இதை காண்பித்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது, வெளிப்படுத்துதல் அது ரியாலிட்டியா இருக்கிறது. அது உண்மையாகவே நிறைவேறப் போகிறதாக இருக்கிறது. அங்கே பழைய ஏற்பாட்டில் வந்த எலியா இந்த கடைசி கால வந்த எலியாவுக்கு ஒரு முன்னடையாளமாக இருக்கிறார். இப்பொழுது பிரசங்கத்தின் தலைப்பு என்னவென்றால் ஹூ இஸ் த ரீசன் ஃபார் திஸ் பிரசன்ட் ட்ரபிள். இப்பொழுது இருக்கிற பிரச்சனைகளுக்கு யார் காரணம்? இதே போல ஒரு சம்பவம் வந்து பழைய ஏற்பாட்டில் நடந்திருக்கிறது. இப்பொழுது இருக்கிற இதே மாதிரி ஒரு சம்பவம் தான். அது ஷேடோவா இருக்கிறது, இது ரியாலிட்டியா இருக்கிறது. அதனால தான் பழைய ஏற்பாட்டுக்கு நம்ம போக வேண்டியதாக இருக்கு. பழைய ஏற்பாட்டிலே எலியா சொல்லுகிறான், என்னுடைய வார்த்தையே அல்லாதபடி மழையும் பனியும் பெய்யாது. 3 வருஷம் 6 மாதம் மழையும் பனியும் பெய்யவில்லை. இப்பொழுது 3வது வருஷம் ஆகையில் அந்த பஞ்சகாலமானது முடிவடைகிற நேரத்திலே எலியா தீர்க்க தரிசியை பார்த்து கத்த சொல்லுகிறார், நீ போய் உன்னை ஆகாப்புக்கு காண்பி என்று சொல்லுகிறார். அநேக நாள் சென்று 3வது வருஷம் ஆகையில் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நீ போய் ஆகாப்புக்கு உன்னை காண்பி, நான் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடுவேன் என்றார். பஞ்சமானது முடிவடைகிற நேரத்திலே 3வது வருஷத்திலே கர்த்தர் எலியாவை பார்த்து சொல்லுகிறார், நீ போய் ஆகாப்புக்கு காண்பி. நான் வந்து தேசத்திலே மழையை கட்டளையிடுவேன் என்று சொன்னார். ஆகாப்புக்கு காண்பிக்க ஆகாப்பு அங்கே எலியா போகிறான். அப்பொழுது பஞ்சமானது சமாரியாவிலே கொடிதாயிருந்தது. And there was a sore famine in Samaria. இப்பொழுது ஆகாப்பை எலியா சந்திக்கும் பொழுது ஆகாப்புடைய வாயிலிருந்து வர்ற முதல் வார்த்தை என்னவென்றால், 17 வாசிக்கலாம்.
ஆகாப் எலியாவை கண்டபோது ஆகாப் அவனை நோக்கி, இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நீ அல்லவா என்றான்.
இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நீ அல்லவா? ரெண்டு பேரும் ஒருவரை சந்திக்கிறாங்க. இப்பொழுது ஆகாப் சொல்லும் பொழுது, இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறது நீ தான். ஆங்கிலத்தில் வாசிக்கும் பொழுது, When Ahab saw Elijah, and Ahab said unto him, Art thou he that troubleth Israel? You are troubling Israel. நீ தான் வந்து இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிற, இப்பொழுது இருக்கிற பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் நீ தான் அப்படின்னு சொல்றோம். தற்பொழுது இருக்கிற பஞ்சம் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் வந்து நீ தான் அப்படின்னு ஆகாப் முதலாவது வாயை திறந்து சொல்லுகிறான். அதற்கு எலஜா வந்து என்ன சொல்லுகிறார், என்ன பதில் சொல்லுகிறான், 18 வாசிப்போம்.
அதற்கு அவன், இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நான் அல்ல,
இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நான் அல்ல. தொடர்ந்து வாசிக்கலாம்.
கர்த்தரின் கட்டளைகளை விட்டு பாகால்களை பின்பற்றினால் நீரும் உம்முடைய தகப்பன் வீட்டாருமே இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவர்கள்.
கர்த்தருடைய கட்டளைகளை விட்டு பாகால்களை பின்பற்றினால் நீரும் உம்முடைய தகப்பன் வீட்டாருமே இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறீர்கள் என்று சொல்லுகிறான். Thou and thy father's house, in that ye have forsaken the commandments of the Lord, and thou hast followed Baalim. நீ வந்து கர்த்தருடைய கட்டளை விட்டுவிட்டு பாகாலை பின்பற்றினாலே நீர்தான் கலங்க பண்ணினு. ரெண்டு பேரும் ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டுகிறார்கள். நீ தான் இது காரணம். அவன் சொல்லுகிறான், இல்லை நான் இல்லை நீன்னு தான் காரணம் அப்படிங்கிற ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டுகிறார். இப்பொழுது அதே மாதிரி சுச்சுவேஷன் தான் நம்ம தேசத்தில் இருக்கு. நம்ம தேசத்தில் மட்டுமல்ல, உலகம் முழுசும் விதமாக தான் இருக்கிறது. ஆகாப் வந்து அந்த நாட்டுக்கு, இஸ்ரவேல் நாட்டுக்கு ராஜாவாக இருக்கிறான். ஏகாப் வாஸ் த ஹெட் ஆஃப் த ஸ்டேட். அவன் தேசத்தினுடைய ராஜாவாக இருக்கிறான். அவன் தான் காரணம். இப்பொழுது இருக்கிற பிரச்சனைகளுக்கு அவன் தான், அந்த தேசத்தின் அதிபதியாக இருக்கிற அவன் தான் காரணம். ஆனால் அவன் என்ன சொல்கிறான்னா, இந்த எலியா தான் காரணங்கிறான். எலியா நான் அல்ல, நீனும் உம்முடைய தகப்பன் வீட்டத்தார் உம்மோடு சேர்ந்த எல்லாரும் தான் அதுக்கு காரணம். இன்னைக்கு நம்ம தேசத்திலேயும் அதே குவஸ்டின் தான், யாரு காரணம்? ஏகப் சா இஸ் நேஷன் ஃபில்ட் அப் வித் ட்ரபிள் வித் ஜட்ஜ்மெண்ட். இதோ தன்னுடைய தேசமானது அதே ஒரே கலகத்தினாலே நிறைந்திருக்கிறது, பிரச்சனைகளினாலே நிறைந்திருக்கிறது. தன்னுடைய தேசமானது நியாய தீர்ப்பினாலே இருக்கிறது. இப்பொழுது இந்தியா தேசமானது பிரச்சனைகளிலே இருக்கிறது. இந்தியா தேசத்தில் நியாய தீர்ப்பு வந்திருக்கு. இந்தியா தேசம் அல்ல, உலகம் முழுசிலும் அவ்விதமாக வந்திருக்கிறது. யார் இதுக்கெல்லாம் காரணம்? மார்ச் மாதம் 15 வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் 22 இதை பிரதமர் ஊரடங்கு சொன்னதிலிருந்து நிலைமை மோசமாக போச்சு. அவர் வாயை திறந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து முழு ஊரடங்கு எல்லாமே க்ளோஸாக இருக்கணும் அன்னைக்கு சொன்னதிலிருந்து இந்த நாடு வந்து பிரச்சனைகளினாலும் இந்த நாடு நியாய தீர்ப்பினாலும் நிறைஞ்சிருக்கு. அதிலிருந்து இந்நாள் வரைக்கும் அது தீரலை. யார் அதே போல இஸ்ரவேல் நாடு வந்து அங்கே பிரச்சனைகளையும் நியாய தீர்ப்பும் அங்கே நிறைஞ்சிருக்குது. யாரு காரணம் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம்? யார் காரணம்? எலஜாவை அவன் சந்திக்கும் பொழுது நீ தான் காரணம் சொல்லும். இல்லை நான் அல்ல, நீரும் உம்முடைய தகப்பன் வீட்டத்தாரும். ஏனென்றால் கர்த்தருடைய கட்டளை விட்டுவிட்டு பாகாலை பின்பற்றி போனதுனால இவ்வளோ வந்துச்சு. இந்த தேசமானது விக்கிரகாரணைக்கும் இதோ என்ன சென்றால் அது மத தீவிரவாதத்துக்கும் போனது தான் இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம். இதுதான் பின்னால மத தீவிரவாதம் இருக்கிறது, மத வெறி இருக்கிறது. அதனால இந்தியா தேசமானது என்ன ஏற்பட்டது என்றால் இது வந்து சீர்கட்டு போய்விட்டது. உலகம் அனைத்தும் அவிதமாக ஜனங்கள் தேவனுடைய வார்த்தையை விட்டுவிட்டு விக்கிரகங்களை பின்பற்றி போனதுனால அவர்கள் பாகாலை பின்பற்றி போனனாலே, அவர்கள் உலகத்தை நேசித்தபடினாலே, பாவத்தை நேசித்தபடினாலே உலகம் முழுசும் இன்னைக்கு நியாய தீர்ப்பு இருக்கிறது. அமெரிக்கா ரெண்டு அங்க ஆகாப் வந்து ரெண்டு யுத்தத்திலே ஜெயத்தை பெற்றான். இப்பொழுது அவனுடைய தேசமானது நியாய தீர்ப்பு பிரச்சனைகளினாலே இருக்கிறது. அந்த பிரச்சனைகளை மாற்ற முடியுமா? முடியாது. ட்ரபுள் தட் குடின் ரிமூவ். அமெரிக்கா ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார்ல ஜெயத்தை பெற்றது, செகண்ட் வேர்ல்ட் வார்ல ஜெயத்தை பெற்றது. ஆனால் இப்பொழுது உலகத்திலேயே அதிக மரணம், 1,00,000 பேருக்கு அதிகமாக மரித்திருக்கிறார்கள். இன்னும் சீக்கிரத்தில் 2,00,000 மாறிடும் எதிர்பார்க்கப்படுது. அவ்வளோ மரணம் உலகத்திலே. ஃபர்ஸ்ட் கண்ட்ரி அமெரிக்கா தான். அது பாவத்தில் இருப்பதனாலே, தேவனுடைய வார்த்தை விட்டு விலகி பாவத்தில் இருப்பதனாலே, தீர்க்கதரிசி செய்தியை புறக்கணித்து அவர்கள் உலக உல்லாசத்தில் இருப்பதனாலே என்ன ஏற்பட்டது? அதான் காரணமாக இருக்கிறது. ஆனால் எலியா காரணம் என்று அவன் சொல்லுகிறான். ட்ரபுள் தட் ஹி குடின் ரிமூவ். அதனால தேசத்தின் அதிபதிகள் தங்களுடைய வாழ்க்கையில் நாட்டில் இருக்கிற பிரச்சனைகளை அவங்களால தீர்க்க முடியல. நோ ரெமெடி டு இட். அதற்கு எந்த பரிகாரமும் இல்லை. அதனால மரணங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஃபேமைன், பஞ்சம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. எக்கானமி பிரேக்கிங் டவுன். பொருளாதாரமானது அங்கே சிதறடிக்கப்பட்டு விட்டது. எக்கானமிக் ப்ராப்ளம், பொருளாதார பிரச்சனைகள் இருக்கிறது. அதனால தேசத்தின் அதிபதிகள் தங்களுடைய பாப்புலாரிட்டியை இழந்து வர்றாங்க. தே பிகின் டு லூஸ் பாப்புலாரிட்டி. ஒரு தேசத்திலே பஞ்சம் வரும்பொழுது எனக்கு கிரிமினல்ஸ் அதிகமாக பெறுவேன், கிரைம் அதிகமாக மாறும், குற்றங்கள் அதிகமாக வரும். திருடுவான், இதை உடச்சி திருடுவானுக்கு சாப்பிடக்கு வழி இல்லைன்னா. அதனால் கிரைம் அதிகமாக மாறும். அது மாத்திரமல்ல, சிக்னஸ் ஏற்படும். ஜனங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இல்லை, சாப்பிட காசு இல்லை, அதனால் நோயாளிகளாக மாறுவார்கள். பெஸ்டிலன்ஸ், வாதைகள் ஏற்படும். இன்ஃப்ளேஷன், விலைவாசி உயர்வு ஏற்படும். அதில் அரசியல்வாதிகள் இதை யார் மேலே கொண்டு போய் இந்த காரணத்தை போடலாம் அப்படின்னு பார்த்து ஏதா யாரையாவது பலிக்கடாவாக மாற்றலாம் என்று நினைப்பார்கள். ஏனென்றால் பிரச்சனைகளை மேற்கொள்ள முடியாது, பிரச்சனைகளிலிருந்து விடுதலை கிடையாது. அதனால் தங்களுடைய பாப்புலாரிட்டி, தங்களுடைய செல்வாக்கு குறைந்து போதனாலே அவர்கள் யார் மேல இந்த பழியை கொண்டு போடலான்னு பார்ப்பாங்க. ஆகாப்புடைய செல்வாக்கு குறைந்து விட்டது, பஞ்சம் வந்தது, அநேகர் மரித்தார்கள், வாதைகள் ஊற்றப்பட்டது, எல்லாரும் ஆகாப்பை திட்டுறாங்க. அதனால ஆகாப்பு இந்த இதுக்கெல்லாம் காரணம் ஆகாப்பு தான் சொல்லும் பொழுது அவன் இப்பொழுது பழியை யார் மேல போடலாம்? இந்த எலியா மேல கொண்டு பழியை போடுறான். இந்த எலஜா தான் காரணம் என்று சொல்லுகிறான். சவுல் காலத்துல அங்கே கோலியாத்து நிற்கும் பொழுது சவுலால் அந்த கோலியாத்தை ஜெயிக்க முடியலை. ஆனால் கத்தர் வந்து அந்த நேரத்தில் தாவீதை அனுப்பி, தாவீது தேவனிலிருந்து அந்த பலத்தை பெற்றிருந்தான். பரிசுத்த ஆவியினாலே அந்த ஸ்ட்ரென்த் அவனுக்கு இருந்தது. அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டான், கோலியாத்தை கொன்று போட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே இருந்த நிந்தையை அவன் நீக்கி போட்டு விட்டான். அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிவிட்டது. ஆனால் ஒரு பிரசிடென்ட் கில்டன் வந்து அவர் மேல குற்றச்சாட்டு ஏற்பட்டது. செக்ஸ் ஸ்கேண்டல் அவர் மேல சொல்லப்படும் பொழுது அவர் பாப்புலாரிட்டியை இழந்து வரும்பொழுது என்ன செய்கிறார் என்றால், ஈராக் மேல யுத்தத்துக்கு போய், ஈராக் வந்து பயோ கெமிக்கல் அங்க ஆயுதங்களை வைத்திருக்கிறார். அதனால கெமிக்கல் வெப்பன்ஸ் அங்கே இருக்கிறது, ரசாயன ஆயுதங்கள் அங்கே இருக்கிறது, அது உலகத்துக்கே ஆபத்து என்று சொல்லி ஈராக் மேல யுத்தத்துக்கு போய் அங்க யுத்தத்தில் ஜெயிக்கும் பொழுது அவர் மேல இருந்த அந்த பழிய ஜனங்கள் மறந்து விட்டார்கள். அவர் மேல இந்த செக்ஸ் ஸ்கேண்டல ஜனங்கள் மறந்து விட்டு இது அவருடைய பாப்புலாரிட்டி மறுபடியும் ரைஸ் ஆகிவிட்டது. இதுதான் வந்து பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி, அரசியல் தந்திரங்கள். ஒருத்தர் அவங்க மேல ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் பொழுது அதை திசை திருப்பதற்காக வேற ஒரு காரியத்தை செய்வது, அது தேசத்தை வஞ்சிப்பதுக்காக அவிதமாக செய்வது, இப்பொழுது உலகத்தின் பாவமானது அக்கிரமமானது நிறைவாகி விட்டது. எமோரியருடைய அக்கிரம நிறைவான மாதிரி உலகத்தினுடைய அக்கிரம நிறைவாகி விட்டது. அதனால நியாய தீர்ப்பு உலகத்துக்கு வருகிறது. ஒரே தரம் மறிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் ஒவ்வொரு மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 9:27 நான் வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 5:10 நம்ம வந்து உலகத்தில் வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை குறித்து கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2 கொரிந்தியர் 5:10 வாசிக்கலாம்.
ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும் படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும்.
எல்லாரும் தான் சரீரத்திலே செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும் படிக்கு நம்ம எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்க வேண்டும். உலகத்தில் பிறந்த எல்லாருமே தங்களுடைய வாழ்க்கையை குறித்து கணக்கு ஒப்பிக்க வேண்டும். ஆண்டவர் நமக்கு டைம் கொடுத்திருக்கிறார், நமக்கு ஸ்பேஸ் கொடுத்திருக்கிறார், நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் நம்ம எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லி கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஒவ்வொரு தேசத்தை ஆளுகிற மக்களும் கணக்கு ஒப்பிக்க வேண்டும். அவங்களுக்கு கொடுத்த ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு தேவனத்தில் கணக்கு ஒப்பிக்க வேண்டும். உலகத்தினுடைய அதிபதிகளை நம்ம பார்க்கும் பொழுது அவர்கள் எல்லாருமே தேவனுடைய வார்த்தையை விட்டு விட்டு தங்களுடைய மனப்போன போக்கில் போற அப்படின்னாலே தேசத்தின் குடிகளும் தங்களை சீர்கெடுத்தபடினாலே இன்றைக்கு நியாய தீர்ப்பு வருகிறது. உலகமெங்கிலும் மரணம், பஞ்சம், பொருளாதார நெருக்கடி அது நம்ம தேசத்தில் மிக அதிகமாக இருக்கிறது, உச்ச கட்டத்தில் இருக்கிறது. அதில் ஆகாப்பு வந்து இஸ்ரவேலை ஆளும் பொழுது அங்கே ஃபேமைன் வந்தது, பெஸ்டிலன்ஸ் வந்தது, பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்டது, ஜனங்கள் மரித்து கொண்டிருக்கிறார்கள். இவ்விதமான பிரசன்ட் கண்டிஷன் அங்கே இருக்கிறது. இந்தியா தேசத்திலே அதே பிரசன்ட் கண்டிஷன் தான். உலக வரலாறுலே இல்லை இதை மாதிரி சபையை க்ளோஸ் பண்ணது. சட்டசபையை க்ளோஸ் பண்ணது உலக வரலாறுல இல்லைன்னு இன்னைக்கு பேப்பர்ல ஹெட் நியூஸ்ல வாசிக்கும். சட்டசபையும் க்ளோஸ் பண்ணியாச்சு. ஏன் இதை மாதிரி இதை வந்துச்சு? வேற எந்த ஆட்சியிலையும் வராமல் ஏன் இந்த ஆட்சியில் வருது? இப்போ ஏன் அது வருது? இதுக்கு முன்னால் ஏன் வரல? யார் காரணம்? இப்பொழுது இருக்கிற பிரச்சனைக்கு யார் காரணம்? ஆகாப் தான் காரணம் அப்படின்னு எலியா சொல்கிறான். ஆகாப் என்ன சொல்கிறான்? நீ தான் காரணங்கிறான். ஆகாப் என் எலஜா இந்த மிட்ஸ் ஆஃப் த ட்ரபிள் இன் த லேண்ட். இப்ப ரெண்டு பேரும் அந்த பிரச்சனையில தான் இருக்கிறாங்க. இப்ப கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாமும் இந்த பிரச்சனையில தான் இருக்கிறோம். உலகத்தின் மக்கள் எல்லாருமே இந்த ப்ராப்ளத்தில் இருக்கிறாங்க. இதை போல ப்ராப்ளம் இருந்த காலம் இதுவரைக்கும் உலகத்தில் வந்ததில்லை. யார் இதுக்கு காரணம்? Who is the reason for this present trouble? இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் யார்? அதுதான் இப்பொழுது நம்ம தியானிக்க வேண்டிய காரியமா இருக்கு. பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் நமக்கு அங்கே ஒரு பேட்டர்னை வைத்திருக்கிறார், ஒரு எக்ஸாம்பிள் அங்கே வைத்திருக்கிறார். எலியா என்ன சொல்லுகிறான்? என்னுடைய வார்த்தையினாலே அன்றி மழையும் பனியும் பெய்யாதுங்கிறான். 17:1 வாசிக்கலாம்.
கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன்,
என்னுடைய வார்த்தையினாலே அன்றி மழையும் பனியும் பெய்யாது. எலியா வந்து தேவனுடைய வாயாக இருக்கிறான். ஆண்டவர் அந்த தீர்க்கதரிசி தன்னுடைய வாயாக பயன்படுத்துகிறார். எலியாவுக்குள்ள தேவன் வாசமாயிருக்கிறார். அவனுடைய வாயை அவர் பயன்படுத்தி இது அவருடைய வார்த்தையாயிருக்கிறது. எலஜா வேர்டு வல்ல, அது தேவனுடைய வேர்டு. எலஜானுடைய வாயை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். என்னுடைய வாயு என்னுடைய வார்த்தையினால் அன்றி மழையும் பனியும் பெய்யாது என்று சொல்லும் பொழுது 3.5 வருஷம் அங்கே பஞ்சம் ஏற்பட்டது. அனிமல்ஸ் எல்லாமே செத்து போச்சு, மிருகங்கள் எல்லாமே செத்து போச்சு, ஆகாப் ராஜாவுக்குடைய அந்த குதிரைகள் எல்லாம் செத்து போச்சு. இன்னும் சில குதிரைகள் தான் இருக்கிறது. அதனால அந்த குதிரைகளுக்கு புல் அகப்படுமா என்று அந்த புல்லை தேடி அவன் போகிறான். அவனும் ஒபதியாவும் எங்கேயாவது புல் இருக்குதா, இருக்க குதிரையை நம்ம காப்பாற்றலாம் என்று நினைக்கிறான். த ஹோல் நேஷன் இஸ் நவ் கோயிங் த்ரூ எ ரியல் ஹார்ட் டைம். அந்த முழு தேசமும் ரொம்ப கடினமான நேரத்தில் இருக்குது. இப்பொழுது இந்தியா தேசம் மிக கடினமான நேரத்தில் இருக்கிறது. சென்னை பட்டணம் அவிதமாக இருக்கிறது, எங்கேயும் போக முடியாது. சென்னையை விட்டு எங்கேயும் போக முடியாது. அவிதமான ஒரு ஹாட் டைம், இதுவரைக்கும் விதமான சூழ்நிலை இல்லை. சென்னையிலேருந்து கன்னியாகுமரிக்கு நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பஸ் போயிட்டே இருக்கும். அங்கிருந்தும் அவ்வளோ பஸ் வரும், எல்லாம் ஃபுல்லாக தான் வரும். இப்போ எதுவுமே போவாது. சென்னையிலேருந்து எங்கேயும் போகுது. சென்னை தான் முக்கியமான பட்டணம். தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலேருந்து சென்னைக்கு தான் வருவாங்க, சென்னையிலேருந்து தான் எங்கேயும் போவாங்க. இந்த சென்னை வந்து ஒரு சென்டர் சிட்டியாக இருக்கிறது, போக்குவரத்து நிறைந்த ஒரு தேசமாக இருக்கிறது. பஸ்ஸு 3 மாதமாக ஓடலை, 3 மாதமாக எல்லா பஸ்ஸும் அப்படியே இருக்குது. இதை மாதிரி ஒரு ஹாட் டைம் இது வரைக்கும் வந்ததா? முன்னால் இருக்கிற ஆட்சியில் அப்படி வந்ததா? இந்த ஆட்சியில் தான் இப்பொழுது தான் அது வந்திருக்கிறது. இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட், இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கிற காலத்தில் தான் இந்த ப்ராப்ளம் வந்து. யார் காரணம் இதுக்கு? ஆகாப் காலத்தில் ரொம்ப ஹாட் டைம் வரும் பொழுது ஆகாப் வந்து பழிய வந்து எலஜா மேலே போடுகிறான். ஆனா எலஜா உண்மையான காரியத்தை சொல்லுகிறான், நீர் தான் இந்த பிரசன்ட் ட்ரபிளுக்கு காரணம். யூ ஆர் த பர்சன் ஹூ இஸ் கோயிங் டு காஸ் த ப்ராப்ளம். நீர் தான் இந்த பிரச்சனைக்கு காரணம் என்று அங்கே ஆகாப் சொல்லும் பொழுது இதை இவன் என்ன சொல்லுகிறான் என்றால், இதை நீர் தான் காரணம் என்று சொல்லுகிறான். ஆகாபன் ஏசபேலுடைய ஐக்கியமானது அந்த இஸ்ரவேல் தேசத்தில் வரும் பொழுது அந்த கண்ட்ரியே ரீஷேப் பண்ணணும்னு அவன் நினைக்கிறான். இந்த கண்ட்ரி வந்து கத்தரை தேடுகிறார்கள், ஒன் காட பிலீவ் பண்ணுறாங்க. இவங்க வந்து ஆவியாய் இருக்கிற கத்தரை ஆராதனை செய்கிறார்கள். எந்த உருவமும் சிலைகளும் கிடையாது. இப்போ ஜேசபேல் வந்து இந்த தேசத்தையே நம்ம ரீஷேப் பண்ணணும். அவள் வந்து ஆகாப்பு பின்னால் இருக்கிறாள், ஆகாப்பை விவாகம் செய்திருக்கிறாள். அவள் ஒரு ஐடல் ஒர்ஷிப் பண்ணுகிற ஒரு பெண். அவளுடைய தகப்பனார் ஏக்பால் ஒரு பூசாரி. அவள் வந்து அவன் வந்து சீதோன் ராஜாவாக இருக்கிறான். ராஜாவாகவும் இருக்கிறான், பூசாரியாகவும் இருக்கிறான். அதே போல தான் சிலர் வந்து அங்கே என்ன ஜெனரல் சாமியாகவும் இருப்பாங்க, தேசத்துக்கு நாட்டுக்கு சீஃப் மினிஸ்டராக இருப்பாங்க, சன்னியாசியாகவும் இருந்து சீஃப் மினிஸ்டராக இருப்பாங்க. அதுதான் இப்பொழுது நடக்குது. அவன் வந்து ஜெசபேல் வந்து ஒரு விக்கிரகாரனை பூசாரியினுடைய மகள். இவன் வந்து அந்த ஏசபேலை விவாகம் செய்கிறான் ஆகாபு. ஆகாபுக்கு பின்னால் ஜெசபேல் இருக்கிறாள். அவள் இஸ்ரவேல் நாட்டையே ஒரு ரீஷேப் பண்ணணும், இந்த நாட்டையே மாற்றி விட வேண்டும். இதை செகுலர் கண்டியை வந்து மத சம்பந்தமான நாடாக மாற்ற வேண்டும். அல்லது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை ஆராதிக்கிற இந்த தேசத்தை வந்து பாகாலை வழிபடுகிற தேசமாக மாற்ற வேண்டும், ரீசேப் பண்ண வேண்டும் என்று அவள் பின்னால இருந்து செயல்படுகிறாள். அதனால என்ன செய்ய ஏற்பட்டிருந்தால், கர்த்தருக்கு ஆராதனை செய்வதில்லை, கர்த்தருக்கு பலி செலுத்துவதில்லை. இஸ்ரவேலின் தேவனுடைய கர்த்தரை கைவிட்டு பாகால்களை பின்பற்றின அந்த ஜேசபேல் ஆகாப் வந்து பொலிட்டிக்கல் பவர் இருக்கிறான். இவள் மத வல்லமை, அவன் அரசியல் வல்லமை. மத வல்லமை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது, அரசியல் வல்லமை தேவை. அதனால இந்த மத வல்லமைகள் வந்து அந்த ஆகாப்பை வந்து பின்னால அவனுக்கு பின்னால இருந்து கிரியை செய்து இஸ்ரவேல் நாட்டை ரீசேப் பண்ணிட்டாங்க. ஒன்றான மெய்தேவனாகிய கர்த்தரை ஆராதிக்கிற அந்த தேசமானது இப்பொழுது பாகால்களையும் அசுரோத்துகளையும் வழிபடுகிற ஒரு தேசமாக மாறினது. அதுதான் காரணம். இதுக்கெல்லாம் காரணம் வந்து நீ வந்து கர்த்தருடைய வார்த்தையை விட்டுவிட்டு பாகால்களை பின்பற்றி போனது தான் காரணம். 12 வாசிக்கலாம்.
அதற்கு அவன், இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நான் அல்ல, கர்த்தரின் கட்டளைகளை விட்டு பாகால்களை பின்பற்றினால் நீரும் உடைய தகப்பன் வீட்டாருமே இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன்.
ஏதோ நீனும் உன் தகப்பன் வீட்டாருமே கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விட்டு பாகாலை பின்பற்றினதுதான் காரணம். என்ன காரணம் என்று ஐடென்டிபிகேஷன் பண்ணி அந்த ப்ராப்ளத்தை ஃபிக்ஸ் பண்ணுகிறான். ஹிஸ்டரி ரிபீட்ஸ் அகைன், சரித்திரம் மறுபடியும் வருகிறது. ஆகாப், எலஜா, ஜேசபேல், in the moon very park. God was using symbols. ஆண்டவர் இங்கே அடையாளங்களை பயன்படுத்துகிறார். சிம்பிளுக்கு பின்னால ஒரு மிஸ்ட்ரி இருக்கிறது. அந்த மிஸ்ட்ரி வந்து வெளிப்படும் பொழுது அது ரெவலேஷன் ஆகிறது. ரெவலேஷன் ஆஃப் த பிளான் ஆஃப் காட். இந்த வேத புஸ்தகமானது 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருக்கிறது. த பைபிள் வாஸ் சீல்டு வித் தி 7 சீல்ஸ். நாம ஜெயில இருக்கிறவங்க அந்த பிரதம் பிரசங்கம் பண்ண அந்த புஸ்தகத்தை வச்சுக்கிட்டு அதுதான் 7 முத்திரைங்கிறாங்க. எவ்வளோ மதியினமான காரியம், எவ்வளோ ஆவிக்குரிய குருட்டுத்தன்மை இருக்கிறது. அதனால் பைபிளை வச்சுட்டு 7 முத்திரை புஸ்தகத்தை சர்ச்சைக்கு தூக்கிட்டு போகிறாங்க. எவ்வளோ மதியினமான மக்கள், வேத அறிவில்லாத மக்கள், அவளுக்கு எவ்வளோ ஆக்கின தீர்ப்பு வரும். இந்த பைபிள் 7 முத்திரையால் முத்திரிக்கப்பட்டிருக்குது. இது இன்னைக்கு ஓப்பன் ஆயிருக்கு. எலஜா ப்ராஃபிட் வந்து இதை ஓபன் பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டியான இறங்கி முத்திரைகளை வெளிப்படுத்தி 7 தூதனுக்கு வெளிப்படுத்த, 7 தூதன் சபைக்கு வெளிப்படுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல ஆகாப், ஜேசபெல், எலஜா, இந்த 3 பேர் அங்கே இருக்கிறாங்க. இப்பொழுது அதே நேரத்தில் தான் நம்ம இன்னைக்கு ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். தட் உமன் ஜேசபெல், அந்த இஸ்ரீ ஏசபெல், அவள் வந்து என்ன செய்கிறாள் என்றால் ஜனங்கள் எல்லாரையும் விக்கிரகரணைக்கு வழி நடத்தி விட்டாள். வெளிப்படுத்தல் 2:20 வாசிக்கலாம்.
வெளிப்படுத்தல் 2:20. எனக்கு குறை உண்டு, என்னவெனில் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற யேசபேல் என்னும் ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்த வேலை புசிக்கும் அவளுக்கு போதித்து அவளை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய்.
தேத்தியரா சபைக்கு தூதனுக்கு கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்றால், தன்னை தீர்க்க தேசி என்று சொல்லுகிற ஏசபேல் என்னும் இஸ்ரியானவள் என் ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தல புசிக்கவும் அவளுக்கு போதித்து அவளை வஞ்சிக்கும்படி நீ இடம் கொடுக்கிறாய். அவள் மனந்திரும்படியாக அவளுக்கு தவணை கொடுத்தேன், ஆனாலும் அவள் தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனந்திரும்ப அவளுக்கு விருப்பமில்லை. ஆகையால் நான் அவளை கட்டில் கிடையாக்கி அவளோட விபச்சாரம் செய்தவளும் தங்கள் கிரியலை விட்டு மனந்திரும்பாவிட்டால் அவர்களை மிகுந்த உபத்திரத்தை தள்ளி அவளுடைய பிள்ளைகளை நான் கொல்லவே கொல்லுவேன். அப்பொழுது நானே உள்ளந்திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்கிறவர் என்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும். அன்றி உங்களில் உங்கள் ஒவ்வொருவங்களுடைய கிரியின்படியே பலன் அளிப்பேன். என்ன அருமையான வசனங்கள் எழுதப்பட்டிருக்கு. நீங்கள் 1 Kings 17:18 ஜேசபெல்லை நம்ம வாசிக்கிறோம். அங்கே வெளிப்படுத்தல அந்த ஜேசபெல் அங்கே வருகிறார். இது வந்து ஷேடோ, அது ரியாலிட்டி. வெளிப்படுத்தின விஷயத்தில் சொல்லப்பட்டது ரியாலிட்டி. அவர் வந்து ரோமன் கத்தோலிக்க மார்க்னு சொல்லாதபடி சிம்பிளா ஜேசபெல் சொல்லியிருக்கிறார். பைபிள் வந்து அது சிம்பிளில் எழுதப்பட்டிருக்குது. அதுக்கு பின்னால் மிஸ்ட்ரி இருக்கிறது. 7 தூதனுக்கு அந்த மிஸ்ட்ரி வெளிப்படுத்தப்பட்டது. ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளை திறந்து 7 தூதனுக்கு வெளிப்படுத்துகிறார். 7 தூதன் சபைக்கு வெளிப்படுத்துகிறார். அந்த இயேசபேல் என்ன சொன்னால், வேசித்தனம் பண்ணுகிறவளாக இருக்கிறாள். அவள் விக்கிரகங்களுக்கு படைத்தவளை புசிக்கும்படியாக எல்லாரையும் வஞ்சிக்கிறாள். அவளுடைய பிள்ளைகள், அவளுக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்க. புரோட்டஸ்டன்ட் பெந்தேகாசல் சபைகள் இருக்கிறது. அவர்களை நான் கொல்லவே கொல்லுவேன் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். யாருடைய வார்த்தை? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய டைரக்ட் வேர்ட்ஸ் இது. இந்த லெட்டர்லாம் வந்து பைபிளில் ரெட் கலரில் இருக்கும். இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையாக இருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இன்னைக்கு பார்க்குறா. அன்னைக்கு ஒரு ஏசபேல் இருந்தா, அவள் ஒரு ஷேடோ, அவள் ஒரு டைப்பாக இருக்கிறாள். ஆனால் ரியல் ஜேசபெல் இப்பொழுது இருக்கிறாள். 1 Kings 17:18 அந்த 17 நம்ம வாசிக்கிற ஜேசபெல் வந்து அவள் ஒரு ஷேடோ தான், அது ரியாலிட்டி கிடையாது. அவள் ஒரு அடையாளமாக, அடையாள சின்னமாக இருக்கிறாள். ஆனால் ரியல் ஜேசபெல் இப்பொழுது இருக்கிறார். இந்த ரியல் ஜேசபெல் அங்கே வெளிப்படுத்துறதுக்கு தான் ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் அவிதமான ஒரு சம்பவத்தை அனுமதித்திருக்கிறார். அவிதமான கேரக்டரை கொண்டு வந்து அவள் ஷேடோ, இவள் ரியாலிட்டி. அங்கே என்ன நடந்தது, அவள் என்ன செய்தாளோ அதை இவள் பல மடங்கு அதிகமாக செய்கிறாள். அன்னைக்கு பிரச்சனை வந்தது. அந்த பிரச்சனைக்கு காரணம் யாரு? அன்னைக்கு பஞ்சம் வந்தது, நோய்கள் வந்தது, பொருளாதார வீழ்ச்சி அடைந்தது, தேசமானது சீர்கட்டு போனது. ஜேசபெல் அந்த சேசத்தை வந்து ரீஷேப் பண்ணணும்னு நினைச்சா. அங்கே தேவனை ஆராதிக்கிறவர்களுடைய வார்த்தையை பின்பற்றுவல. இதெல்லாம் பழைய காலத்து, அதெல்லாம் பாரம்பரியமானது, நம்ம மாடர்னா மாற்றுன்னு சொல்லி பாகால் வர்ஷிப்பை கொண்டு வரணும்னு நினைத்தா. அதே போல இந்த உலகத்தின் தலைவர்கள் என்ன நினைக்கிறாங்க என்றால், இந்த உலகத்தையே நம்ம ரீஷேப் பண்ண வேண்டும். இந்த பணம் கொடுக்கறது, இந்த பேப்பர் மணி எல்லாம் ஒழிச்சிட்டு டிஜிட்டல் மணியா கொண்டு வர வேண்டும். ஒன்னு என்ன என்றால், ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட்டை கொண்டு வர வேண்டும். எல்லாருக்கும் ஒரே பொருளாதார கொள்கையை கொண்டு வரணும். எல்லாம் குளோபலிசமா மாற்றணும். உலக அளாவையதாக மயமாக மாற்ற வேண்டும் என்று இந்த உலகத்தை ரீஷேப் பண்ண வரும் பொழுது கர்த்தருடைய வார்த்தையை விட்டுவிட்டு அவங்க வந்து உலகத்தை ரீஷேப் பண்ணணும், நியூ வேர்ல்டு ஆர்டரை கொண்டு வந்து ரீஷேப் பண்ணுவேன்னு நினைக்கும் பொழுது அந்த ஆன்டி கிரைஸ்ட் அங்கே வர முடியும். அதனால்தான் ஒன் இந்தியா, ஒரே இந்தியா, எல்லாருக்கும் ஒரே ரேஷன் கார்டு, எல்லாருக்கும் ஒரே கொள்கை. இப்படி இந்துவா இருந்தாலும் முஸ்லீமா இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரே கொள்கை. அது மாதிரி என்னஞ்சா ரீஷேப் பண்ணுவது, இந்தியாவை ரீஷேப் பண்ணணும். உலகத்தின் தலைவர்கள் உலகத்தையே ரீஷேப் பண்ண, ஜேசபெல் இஸ்ரவேலை ரீஷேப் பண்ணணும்னு நினைத்தா. அப்படி நினைக்கும் பொழுது தான் கர்த்தருடைய வார்த்தையை விட்டுவிட்டு அவர்கள் வந்து அங்கே பாகாலுக்கு திரும்பினால அதனால தான் இந்த பஞ்சங்கள் வருகிறது. இந்த காரணம், இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் நீர் தான். எல்லா மிருகங்களும் செத்து போச்சு, மனுஷர்கள் அநேகர் செத்து போனார்கள். அமெரிக்காவில் எவ்வளோ பேர் செத்துக்கிட்டு இருக்கிறாங்க, பிரேசில் நாட்டில் எத்தனை பேர் செத்துருக்காங்க, இங்கிலாந்தில் எத்தனை பேர் செத்துருக்கிறாங்க. இந்தியா வந்து இப்பொழுது நாலாவது இடத்துல இருக்கிறது, இன்னும் போனால் அது ரெண்டாவது இடத்துக்கு வந்துடும் சொல்கிறாங்க. மரணம் அதிக, மரணம் யார் காரணம் இதுக்கு? அன்னைக்கு யார் காரணம்? ஆகாப், அவன் ஆகாபி பின்னால ஜேசபெல். அந்த தேசத்தை மாற்ற நினைக்கும் பொழுது அங்கே தேவனை ஆராதிக்கிற மக்கள், அவர்களுக்கு ஒரு பிரமாணம் இருந்தது, அவர்களுக்கு ஒரு டெம்பிள் இருந்தது, அவள் கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது செழிப்பாக இருந்தது, ப்ராப்ளம் இல்லை, சமாதானம் இருந்தது, தேசம் வந்து நல்ல மாதிரி இருந்தது. இப்பொழுது அந்த தேசம் ஏன் இந்த மாதிரி ஆகிவிட்டது? அந்த ப்ராப்ளத்துக்கு காரணம் யாரு? நீர்தான் காரணம் என்று அங்கே ஜலஜா சொல்லுகிறோம். நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை விட்டுவிட்டு பாகாலை பின்பற்றினாலே இந்த ப்ராப்ளங்கள் வந்திருக்கிறது. அந்த ஜேசபெல், she was only a shadow of a mystery that was going to be in the last days. கடைசி காலத்தில் நடக்க போகிற சம்பவத்துக்கு அந்த ஜேசபெல் வந்து ஒரு நிழலாட்டமாக இருக்கிறாள். she was not the real Jezebel. real Jezebel அவ கிடையாது. real Jezebel வந்து, real Jezebelுக்கு அவள் ஒரு ஷேடோவா இருக்கிறாள். இன்னைக்கு தான் ரியல் ஜேசபெல் இந்த உலகத்தில் இருக்கிறார். ரியல் உமன் சப்ஸ்டன்ஸ் வந்து இப்பொழுது இருக்கிறது. அன்னைக்கு வாழ்ந்த ஜேசபெல் வந்து ஒரு ஷேடோவாக இருக்கிறார். இந்த கடைசி காலத்தில் ஒரு சபை இருக்கிறது. அந்த சபையானது, அந்த சிஸ்டம் வந்து ரியல் ஜேசபெல்லாக இருக்கிறார். நீங்க சரித்திரத்தை பார்க்கும் பொழுது அந்த ஜேசபெல் ஒரு 50 அல்லது 100 தீர்க்க தரிசிகளை கொலை செஞ்சிருப்பா. ரொம்ப கம்மியானவர்களை தான் கொலை செய்திருக்கிறார். ஒரு 50 அல்லது 100 பேரை இருக்கலாம். ஆனா இந்த ஜேசபெல் வந்து, அவள் வந்து தேத்தியரா சபையின் காலத்தில் 6,80,000 பேரை கொலை செய்திருக்கிறா. பாருங்க, இந்த ஜேசபெல் அதிகம், இன்னும் அவ அதை விட அதிகம் கொலை செய்ய போகிறா. ரியல் ஜேசபெல் அது வந்து ஷேடோ. அவ செய்ததை விட இவ பல மடங்கு, 1000 மடங்கு அதிகமாக செய்ய போற. இப்பொழுது இருக்கிற நம்முடைய தேசத்தில் இருக்கிற உபத்திரங்களை பார்க்கும் பொழுது, உலகத்தில் இருக்கிற உபத்திரங்களை பார்க்கும் பொழுது, அந்திகிரிசு ஆட்சி வரும்பொழுது இதை விட 1000 மடங்கு அதிகமாக இருக்கும். கைவிடப்பட்டவங்க நம்முடைய பிள்ளைகளாலும் நம்முடைய குடும்பத்தாராலையும் யாராலும் கைவிடப்பட்டா இதை விட 1000 மடங்கு உபத்திரத்தை அணிவிக்க போறாங்க. அந்த ஜேசபெல் 50-100 பேரை கொன்னா, பின்பு இந்த ஜேசபெல் அவள் ஆட்சிக்கு வரும்பொழுது 6,80,000 கிறிஸ்தவர்களை கொன்று போட்டாள், மரியாதை வழிபடாதவர்களை கொன்று போட்டாள். ஆனா இன்னும் ஜாஸ்தி, அதை விட ஜாஸ்தியெல்லாம் கொல்லப்போறா. உலகம் உண்டானது முதற்கொண்டு இதுவரைக்கும் சம்பவியாத உபத்திரம் எல்லாம் நடக்க போகுது. ஏனெனில்
உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும்.
ஏதோ உலகம் உண்டானது முதற்கொண்டு இதுவரைக்கும் இல்ல, இப்ப உலகம் உண்டானது முதற்கொண்டு இதுவரைக்கும் இல்லாத உபத்திரத்தை நம்ம அனுபவிக்கிறோம். சர்ச்சு நடத்த முடியல, ஸ்கூலு திறக்கல, பஸ் போகல, ட்ரெயின் போகல, சாவு அதிகமாக இருக்கிறது, விலைவாசி ஏறி இருக்கிறது, நோய் அதிகமாக இருக்கிறது, எல்லாம் பயத்தில் இருக்கிறாங்க. இது வரைக்கும் இந்த காலம் வந்ததா? இனிமேட்டு இதை விட அதிகமாக வரப்போகுது. She is still looking to kill more today. இன்னும் அதிகமானவர்களை கொலை செய்வதற்காக அவள் ஆயத்தமாக இருக்கிறாள். அந்த ஜேசபல் ஆயத்தம், அவ தான் ரியல் ஜேசபல். இங்க பழைய ஏற்பாட்டில் இருக்கிறவா வந்து ஒரு ஷேடோவா இருக்கிறார். அந்த எலஜா வந்து ஒரு ஷேடோவா இருக்கார். ரியல் எலஜா இப்பொழுது தோன்றி இருக்கிறார். இதோ அந்த ஜெனரல், அந்த யோவான் மணவாட்டிக்கு அடையாளமா இருக்கிறான். நம்ம இன்னைக்கு ஒரு லிட்டில் பிரைடு இருக்கிற. பாகாலுக்கு மலங்காலை முடக்காத, அவனுடைய வாய்களை முத்தம் செய்யாத 7000 பேர் அங்க மீதியா இருக்கிறார்கள். கொஞ்ச பேர் வந்து மீதியா இருக்கிறார்கள். இப்பொழுது காலம் மோசமாகிவிட்டது. ராஜாவுடைய குதிரைகள் எல்லாம் செத்து கொண்டிருக்கிறது. He is looking for grass. அந்த புல்லு புல்லு கிடைக்குதா நீ பார்க்கறான். அவனும் ஒபதியாவும் இவன் ஒரு பக்கம் போனா அவன் ஒரு பக்கம் வந்து புல்லை தேடி போறாங்க.
காப்பாற்றும்படிக்கு நமக்கு புல் அகப்படுமா?
இதோ பஞ்சம் ரொம்ப கொடிதாக இருக்கிறது. ஆகாரம் கிடைக்கவில்லை, அநேகர் மறித்து விட்டார்கள், மிருகங்கள் எல்லாம் செத்து போச்சு. இப்ப நம்மகிட்ட இருக்கிற கொஞ்சம் குருதிரைகளையும் கோவேறு கழுதையும் காப்பாத்துறதுக்கு நமக்கு புல் அகப்படுமா என்று பார். We may find grass to save the horses and the mules alive. That we lose not all the beasts. நம்ம எல்லாத்தையுமே சாக கொடுக்காதபடி கொஞ்சத்தை காப்பாத்திருக்கு. எங்கேயாவது புல்லு கிடைக்குமா? நீ இந்த வழியா போ, நான் அந்த வழியா போறேன் அப்படிங்கிற ஆறாம் சந்த வாசிக்கிற.
அப்படியே தேசத்தை சுற்றி பார்க்கும்படி அதை பகுத்து கொண்டு ஆகாப் ஒரு வழியாயும் உபதியா வேறொரு வழியாயும் போறேன்.
நான் இந்த வழியா போய் எங்கேயாவது எங்க புல்லு இருக்கான்னு பாக்கிறேன், நீ இன்படி போய் எங்கேயாவது புல்லு இருக்கான்னு பாக்க போன்னு சொல்லி ஒபதியாவை சொல்லுகிறான். ஒபதியா அரண்மனை விசாரிப்புக்காரனாய் இருக்கிறான். அவன் தேவனுக்கு பயந்த ஒரு மனுஷனாய் இருக்கிறான். அவனை பார்த்து ஆகாப் சொல்லும் பொழுது, ரெண்டு பேரும் ஒரு வழியா போகும் பொழுது, ஒபதியா போய் புல்ல தேடி போகும் பொழுது அங்க எலஜா வந்து முன்னால வந்து நிக்கிறார். ஏழாவது வாசிக்கலாம்.
ஒபதியா வழியில் போகும் போது எலியா அவனுக்கு எதிர்ப்பட்டான். அவன் இவனை இன்னான் என்று அறிந்து முகங்குப்புற விழுந்து, நீர் என் ஆண்டவனாக எலியா அல்லவா என்று கேட்டது.
அவன் புல்ல தேடி போகும் பொழுது எலியா வந்து முன்னால நிக்கிறார். நீர் வந்து என் ஆண்டவனாகிய எலையா, ஆண்டவன் என்றால் எஜமான் அர்த்தம். ஆமா, நான் எலியா தான். பின்பு சாரி பாத்து உருவது அங்க வீட்டுல இருக்கிறார். அந்த எலியா ஆகாப்பால எலியாவை கண்டுபிடிக்க முடியல. 3 வருஷத்துக்கு பிறகு எலியா வந்து நிக்கிறார். எலியா வந்து நின்ன உடனே, நான் தான் எலியா, நீ போய் உன் ஆண்டவனுக்கு சொல். உன் ஆண்டவன் என்றால் உன் எஜமான் ஆகாப்பு, அவனுக்கு போய் நீ சொல்லு எலியா வந்திருக்கிறேன் என்று சொல்லு. நீ போய் இதோ எலியா வந்திருக்கிறான் என்று உன் ஆண்டவனுக்கு சொல்லும். Tell thy Lord, behold, Elijah is here. என்ன சொல்லப்பட்டிருக்குது? Behold, Elijah is here. Hallelujah. எலியா இப்பொழுது இங்கே இருக்கிறார். இந்த கடைசி காலத்தில் ஆண்டவர் எலியாவை கொண்டு வந்திருக்கிறார். ஆமீன்.
ஆமீன்.
எலியாவுடைய மூலியம் முடிஞ்சு அவர் காட்சி விட்டு எடுத்துக்கொண்டப்பட்டார். எலியா இப்பொழுது இங்கே இருக்கிறார் என்று நீ சொல் என்று சொல்லும் பொழுது இந்த ஆகாப்புடைய மினிஸ்டர், இந்த ஒபதியா, இந்த ஒபதியா கத்தருக்கு பயன்படுற மனுஷன், யேசபேல் எல்லா தீர்க்க தரிசிகளையும் கொலை செய்யும் பொழுது 100 தீர்க்க தரிசிகளை அவன் எடுத்துக்கிட்டு போயிட்டு 2 குகையில வச்சு அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து காப்பாத்திக்கிட்டு இருக்கிறான். 3வது வசனம் 4வது வசனத்தை வாசிக்கலாம்.
ஆனபடியால் ஆகாப் அரமனை விசாரிப்புக்கான ஒபதியாவை அழைப்பித்தான். ஒபதியா கர்த்தருக்கு மிகவும் பயந்து நடக்கிறவனாய் இருந்தான். ஏசபேல் கர்த்தரின் தீர்க்கதரிசிகளை சங்கரிக்கிற போது ஒபதியா 100 தீர்க்கதரிசிகளை சேர்த்து அவர்களுக்கு எபிக்கு 50-50 பேராக ஒழித்து வைத்து அவர்களுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து அவர்களை பராமரித்து வந்தான்.
அவன் வந்து 100 தீர்க்கதரிசிகளை கொண்டு போய் 2 குகையில வச்சு அவங்கள மறைச்சி வச்சு, ஏசபேலுக்கு தெரியாதபடி மறைச்சி வச்சு அவங்களுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து அவங்கள காப்பாத்திட்டு வர்றான். அவ்வளோ நல்ல மனுஷன் எங்கே இருக்கிறான்? ஆகாப்புக்கு அசிஸ்டண்டாக இருக்கிறான். எப்படி இருக்கு பாருங்க. ஆகாப்பு வந்து தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகிறவன், இவன் வந்து தேவனுக்கு பயந்தவன், இவன் அவ்வளோ ஒரு போஸ்டில் இருக்கிறான். அதே போல் இன்னைக்கு உலகத்தில் பார்க்கும் பொழுது எல்லாமே மத சம்பந்தமான ஆட்சி. ஆண்டவர் அங்கங்கே ஏதாவது கர்த்தருடைய பிள்ளைகளை அங்கே வச்சிருக்கிறார். உலகம் பாவத்தில் இருக்கிறது. பாலிடிக்ஸ் எல்லாமே சாத்தானுடைய கையில் இருக்கிறது. உலகமே சீர்கட்டு போச்சு. அங்கே இங்கே ஆண்டவர் தேவனுடைய பிள்ளைகளை வச்சிருக்கிறார். இந்த உபதியா அங்கே இருக்கிறான், ஆகாபின் அரண்மனையில் இருக்கிறான், அரண்மனை விசாரிப்புக்காரனாக இருக்கிறான், அந்த ஆகாப்புக்கு அசிஸ்டண்ட் மாதிரி இருக்கிறான். ரெண்டு பேரும் புல்லை தேடி போகும் பொழுது எலஜாவை உபதியா சந்திக்கிறான். உபதியாவிட்ட வந்து சொல்லுகிறான், நீ போய் சொல்லு எலியா இருக்கிறான்னு சொல்லு. எலியா எவ்வளவுனாலும் தேடி காணல, இப்பொழுது எலியா வந்திருக்கிறான்னு சொல்லுகிறான். எலஜா சேஸ் கோ அண்ட் கெட் யுவர் மாஸ்டர் ஹியர், நீ போய் உன் எஜமான இங்க அழைத்து கொண்டு வா. ஐ ஆம் எலஜா, நான் எலியா. ஸ்போக்கன் வேர்டு எலஜா மூலமாய் வருது, உரைக்கப்பட்ட வார்த்தை எலியா மூலமாய் வருது. எலியா வந்து அவன் வானத்தை அடைக்கவும் அவனுக்கு அதிகாரம் இருக்கிறது, வானத்தை திறக்கவும் அதிகாரம் இருக்கிறது. என்னுடைய வாக்கினால் அன்றி மழையும் பனியும் பெய்யாது. வானத்தை அடைச்சி விட்டான், இப்பொழுது வானத்தை திறக்க ஆண்டவர் அவனுக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார். நீ போய் ஆகாப்புக்கு உன்னை காண்பி, தேசத்தின் மேல மழையை கட்டளையிடுவேன். கர்த்தர் சொன்ன அப்படின்னால தைரியமா போறான். வந்த உடனே அவன் வாயிலிருந்து முதல் வார்த்தை வந்து, நீதான் இஸ்ரவேலை கலங்க பண்ணுறாய், இப்பொழுது இருக்கிற ப்ராப்ளத்துக்கு எல்லாமே காரணம் நீதான் என்று எலஜா மேல ஆகாப்பு குற்றம் சாட்டுகிறான். அவனுடைய பொலிட்டிக்கல் மைண்ட், ரெண்டு மைண்ட் இருக்குது, ஒன்று பொலிட்டிக்கல் மைண்ட், ஒன்று ஸ்பிரிச்சுவல் மைண்ட். அரசியல் நோக்கத்தோடு பார்ப்பது இவங்க காரணம். அரசியல்வாதிகள் வந்து ரொம்ப சீர்கட்டு குணம் உள்ளவர்களாக இருக்கிறாங்க. அவங்க யார் மேலேயாவது பழியை கொண்டு போடுவது, பொதுவாக ஆளுகிற ஆளும் கட்சியை சேர்ந்தவர்கள் எதிர்கட்சி மேலே அவங்க பழியை கொண்டு போடுவது. அதனால் அவங்க பொலிட்டிக்கல் மைண்ட், அது வந்து அந்த அரசியல் தன்மையுடைய மனசு. நம்ம வந்து ஸ்பிரிச்சுவல் பீப்புள், எது உண்மையான காரணம்னு நமக்கு தெரியும். அரசியல்வாதிகள் அவங்க பார்வையில் பிரச்சனைகளுக்கு இதுதான் காரணமாக. நானா நம்ம தான் இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்ம தான் ஸ்பிரிச்சுவல் மைண்ட், இந்த தேசம் ஏன் இப்படி சீர்கட்டு போச்சு, உலகம் ஏன் சீர்கட்டு போச்சு, இவ்விதமான காலம் இதுவரைக்கும் உலகத்தில் வரலையே, என்ன காரணங்கிறத நம்ம இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையை கொண்டு நிதானிக்கிறோம். அல்லேலூயா. நமக்கு ஸ்பிரிச்சுவல் மைண்ட் இருக்கிறது. அதனால் எலஜா ஸ்பிரிச்சுவல் மைண்ட் படி நீ தான் காரணம். எப்போ என்ன காரணம், அந்த காசு என்ன, அந்த ரீசன் என்ன என்றால், நீ தேவனுடைய வார்த்தையை விட்டு வாள்களை பின்பற்றி இந்த தேசத்தையே ஒரு மத மாற்றம் செய்து அதை ஒரு இதை பண்ணணும்னு நினைச்சதுனால தான் அது காரணம் என்று சொல்லுகிறான். ஆகாப் என்ன சொல்லுகிறான் என்றால், நீ தான் காரணம் என்று சொல்லுகிறான், நீ சாபம் போட்டு தான் இப்படி வந்துச்சு அப்படின்னு அவன் நினைக்கிறான். அதான் பொலிட்டிக்கல் மைண்ட். இப்பொழுது ஆகாப் வந்து தான் தான் வந்து இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம்னு அவனால் ஒப்புக்கொள்ள முடியாது. என்னைக்குமே தன்னுடைய தவறை ஒத்துக்கொள்ள மாட்டான். உலகத்தில் சிலர் வந்து தங்களுடைய தவறை உணர மாட்டாங்க. நீங்கள் தவறே செய்யலை, எப்பவும் நீதிமான்களாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கடவுளாக தான் இருக்கணும். மனுஷன் வந்து குறைவுள்ளவன், தவறு செய்கிறவன். தவறை சொன்னால் ஒத்துக்கிறது தான் தாழ்மை. சும்மா கசங்கி போன சட்டையை போட்டுக்கிட்டு ஏழை மாதிரி இருக்கிறது வந்து அது தாழ்மை கிடையாது. தேவனுடைய வார்த்தையை சொல்லும் பொழுது, குறைய சொல்லும் பொழுது ஒத்துக்கொள்வது தான் தாழ்மை. அதுதான் உண்மையான தாழ்மை. நம்ம ட்ரெஸ்ஸு வந்து கசங்கி புசங்கி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு முகத்தை வாடலாக வச்சுக்கிட்டு இருந்தாலும் இவனுக்கு தாழ்மை இருக்குன்னு அர்த்தமா? வெளியரங்கமான தாழ்மை. உண்மையான தாழ்மை நம்ம வார்த்தையை சொல்லும் பொழுது அதுக்கு கீழ்ப்படிவது, தவற சொல்லும் பொழுது ஒத்துக்கொள்வது. தாவீதுக்கு அந்த நேச்சர் இருந்தது. நாதான் மேல் தவற சொல்லும் பொழுது, காத்து வந்து தவற சொல்லும் பொழுது, அந்த யோபு வந்து அவன் தவற சொல்லும் பொழுது எல்லாமே எப்பொழுதுமே ஒத்துக்கொள்கிறான். அவ்வளவு பெரிய பதவியில இருந்து ஒத்துக்கொள்கிறான். அதான் அவருடைய இதயத்துக்கு ஏற்ற தாசன். நம்முடைய தவறுகளை ஒத்துக்கொள்ளாத பட்சத்திலே நம்ம பெர்ஃபெக்ஷன் அடைய முடியாது. பெர்ஃபெக்ஷன் அடையலைன்னா ராப்சரில் போக முடியாது. எவ்வளோ காரியம் இருக்கு பாருங்க. எலஜா வந்து ஆகாப்பை சொல்லும் பொழுது ஆகாப்பு தான் காரணம் சொல்லியே அவன் கண்டுபிடிக்கலை. அவனை சொன்னாலும் அதை ஏற்றுக்கிடலை. இதுதான் மோசமான சுபாவம். தன்னைத்தானே நீதிமானாக காண்பிப்பது தான் மோசமான காரியம். மனுஷர்கள் எல்லாருமே குறைவுள்ளவர்கள். தவற சொல்லும் பொழுது யாராயிருந்தாலும் ஒத்துக்கொள்ள வேண்டும். அட்மிட் யுவர் ராங். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே கிறிஸ்டியானிட்டியில் அதுதான். ஆகாப் வாஸ் தி ஸ்டேட். அவன் வந்து அரசியல் ஆதிக்கம் உடையவனாக இருக்கிறான், பொலிட்டிக்கல் மைண்ட் உடையவனாக இருக்கிறான். ஆனால் நம்ம வந்து ஸ்பிரிச்சுவல் மைண்டாக இருக்கிறோம். பொலிட்டிக்கல் மைண்ட் இருக்கிறவங்க தவ அந்த காரணத்தை கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அவங்க மனசு வேற மாதிரி சிந்திக்கும். ஸ்பிரிச்சுவல் மைண்ட் இருக்கிறவங்க தான் சரியா ப்ராப்ளத்தை ஃபிக்ஸ் பண்ண முடியும். He doesn't see himself as a cause of the trouble. இந்த பிரச்சனைக்கெல்லாம் தான் தான் காரணம் என்று அவன் நினைக்கவில்லை. He didn't see his wife as the cause of the trouble. அவனுடைய மனைவி ஏசபேல் அவள்தான் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் என்று அவன் காணவில்லை. He didn't see the false union was the cause of the trouble. அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் வந்து இந்த தவறான ஒரு ஐக்கியம், ஆகாப் ஏசபேல் ஐக்கியம் தான் காரணம் என்று அவனால் அதை அணிந்து கொள்ள முடியவில்லை. He didn't see the back and power behind. The throne was the cause of the problem. தன்னுடைய சிங்காசனத்துக்கு பின்னாலே அஞ்ஞான கொள்கையுடைய ஒரு வல்லமை இருக்கிறது. அதுதான் இந்த தேசத்தினுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் என்று அவனால் அறிந்து கொள்ள முடியவில்லை. அவனை அதை காண தவறி விடுகிறான். ஆனால் இங்கே எலஜா வந்து கரெக்டாக ப்ராப்ளத்தை ஃபிக்ஸ் பண்ணுறான். இதுதான் காரணம். பிரச்சனைகளுக்கு யார் காரணம்? நீ காரணம், உன் மனைவி காரணம். உன் மனைவி உன்னுடைய சிங்காசனத்துக்கு பின்னால் இருந்து அஞ்ஞான மார்க்கத்தை இஸ்ரவேல் தேசத்திலே கொண்டு வந்து இந்த தேசத்தையே ரீசேப் பண்ணணும்னு நினைச்சால அதுதான் காரணம். இதெல்லாம் அவன் சொல்லுகிறான் பவர். அதே போல உலகம் வந்து நியூ வேர்ல்டு கவர்மெண்ட்டை கொண்டு உலகத்தையே ஒரு கொடையின் கீழ் கொண்டு வர வேண்டும். தேசத்தையே ஒரு கொடையின் கீழ் கொண்டு வரணும். அதுதான் காரணம். அதுதான் காரணம் எல்லா விதமான காரணங்களுக்கும், எல்லா பிரச்சனை உலகத்தில் இருக்க எல்லா பிரச்சனைகளுக்கும். இத பின்னால ஒரு பெண் இருக்கிறாள். The power behind it is a woman who has the wealth of the world. அந்த பெண்ணுக்கு உலகத்தினுடைய சொத்துக்கள் எல்லாம் அவள்கிட்ட இருக்கிறது. அந்த உமன் அந்த சபைக்கு உலகத்தில் இருக்கிற ஆசிகள் எல்லாம் அவள் கையில் இருக்கு. உலகத்தின் பொருளாதாரத்தை அவள் தான் சரி பண்ண முடியும். நியூ வேர்ல்டு வேர்ல்டு கவர்மெண்ட் கொண்டு ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட் கொண்டு நியூ வேர்ல்டு ஆர்டர். இந்த உலகத்தை இன்னொரு ஆர்டர் கீழே ஒன்று ஒழுங்குபடுத்த வேண்டும். உலகத்தையே ஒழுங்குபடுத்த வேண்டும் என்று இனிமே அப்படி முயற்சி வரப்போகிறது. இப்ப நடந்துகிட்டு இருக்குது. ஆகாப் வந்து அவளுடைய சத்தமாய் இருக்கிறான். அவ இருக்கிறது பின்னால இருக்கு தெரியாது, ஆகாப் தான் தெரியும். அதே போல அந்த அரசியல் லீடர் தான் பேசுவார், தேசத்தின் அதிபதி தான் பேசுவார். பின்னால ஒரு பெண் இருக்கிறா, பின்னால ஒரு மதம் இருக்கிறது, மத வல்லமை பின்னால இருக்கிறது. அது பேசாம அமைதியா இருக்கும். ஆனால் அதுதான் காரணம். ஆனால் பேசுறது அரசியல் தலைவர் தான் பேசுவார், நாட்டின் தலைவர் தான் பேசுவார். பின்னால ஒரு மத வல்லமை இருக்கிறது. அதனால ஜேசபல் மத வல்லமைக்கு அடையாளமா இருக்கிறார். ரிலிஜியஸ் பவர், இவன் வந்து பொலிட்டிக்கல் பவர், இவன் தான் பேசுவான். ஏன்னா பின்னால வந்து என்ன சேர்ந்தால் அந்த ஆகாப்புக்கு பின்னால ஜேசபல் இருக்கிறார். ஆனா ஜேசபல் எதையுமே பேச மாட்டா. பேசுறதெல்லாம் ஆகாப் தான். எல்லா கமாண்ட் ஆர்டர் கொடுப்பது, கட்டளை கொடுப்பது, சட்டங்களை கொண்டு வர்றது எல்லாம் ஆகாப் தான். ஆனா பின்னால ஜேசபல் அங்க இருக்கிறார். ஆகாப் இஸ் ஹர் வாய்ஸ். அவளுடைய சத்தம் தான் ஆகாப். அந்த ஜேசபேலுடைய சத்தம் ஆகாப். பவர் பிஹைண்ட் த த்ரோன். அந்த சிங்காசனத்துக்கு பின்னால ஒரு சத்தம் இருக்கிறது. அதுதான் எல்லாத்துக்குமே ப்ராப்ளத்துக்கெல்லாம் காரணம். அதுதான் The state says you are the trouble in the land. ஆனால் அரசாங்கம் என்ன சொல்லுகிறது? ஆகாப் என்ன சொல்லுகிறான்? நீதான் காரணம். அது பொலிட்டிக்கல் மைண்ட். ஆனால் ப்ராஃபிட் என்ன சொல்றார்? நீதான் எல்லாத்துக்கும் காரணம். உனக்கு பின்னால உன் மனைவி இருக்கிறா, அந்த இஸ்ரி இருக்கிறாள், ஜேசபெல் இருக்க, அந்த மத வல்லமை இருக்கிறது. அதனால தான் எல்லாமே சீரட்டு போச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது, அவள் வந்து அநேகரை கொலை செய்தாள். எலியா சொல்லுறான், நான் மாத்திரம்தான் இருக்கிறேன், என்னையும் அவள் கொலை செய்ய விரும்புகிறாள் என்று சொல்லுங்க. எல்லாரையும் கொலை செய்ய வேண்டும். கொலை செய்வதற்கு அஞ்ச மாட்டாள். இரத்தத்தை சிந்துவதற்கு அவளுக்கு கொஞ்சமும் பயம் கிடையாது. தீர்க்க தரிசிகளை கொலை செய்தாள். நான் மாத்திரம்தான் மீதியா இருக்கிறேன், உனக்கு பின்னால இருக்கிற அந்த மத வல்லமை, ஆகாபே உனக்கு பின்னால ஜேசபெல் இருக்கிறா, அந்த ஜேசபெல் என்னச்சா உன்னை பயன்படுத்துறா, நீ வாய்ஸா இருக்கிற, ஆனா பின்னால இருக்கிறது அவதான், அவளுடைய சத்தம் நீ வந்து என்னச்சென்றால் எல்லாரையும் கொலை செய்து போட்டா. ஜேசபேலுடைய சொல்ல கேட்டு நான் ஒருத்த மட்டும்தான் மீதியா இருக்கிறேன் என்று சொல்லுகிறான். பொன்னுராஜர்கள் 19:18 வாசிக்கலாம்.
ஆனாலும் பாகாலுக்கு முடங்காதிருக்கிற முழங்கால்களையும் அவனை முத்தம் செய்யாதிருக்கிற வாய்களுடைய 7000 பேரை இஸ்ரவேலிலே மீதியாக வைத்திருக்கிறேன்.
இஸ்ரவேலிலே 7000 பேரை மீதியாக வச்சிருக்கிறார். 10 வாசிக்கலாம்.
அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாயிருந்தேன், இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள், உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள், நான் ஒருவன் மாத்திரம் மீதியாயிருக்கிறேன், என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள்.
எல்லா தீர்க்கதரிசிகளையும் கொலை செய்து போட்டா. அவர் செஞ்சது கொஞ்சம். ஆனா அந்த இந்த சபையானது கத்தோலிக்க மார்க்கம் 6,80,000 புரோட்டஸ்டன்ட் கிறிஸ்தவர்களை கொலை செய்து இன்னும் அதிகமானவரை கொலை செய்ய போகுது. அவள் ஒரு ஜேசபெல், பழைய ஏற்பாட்டில் ஜேசபெல் ஒரு ஷேடவா இருக்கிறாள், ஆகாப்புக்கு பின்னால இருக்கிறாள். ஆகாப் வந்து பொலிட்டிக்கல் லீடர், இவ மத சம்பந்தமான வல்லமையுடையவள். இந்த பெண் என்ன செய்தாள் என்றால் ஆகாப்பை தூண்டி எல்லாத்துக்கிட்ட சொல், நான் ஒருத்தம் மட்டும் இருக்கிறேன், ஆனா கத்த சொல்லுகிறார் 7000 பேர் மறைஞ்சிருக்கிறாங்க. அல்லேலூயா. அந்த எலெக்டட் பீப்புள் 7000 பேர் இருக்கிறாங்க என்று அங்கே சொல்லுகிறார். ஸ்பிரிச்சுவல் மைண்ட், பொலிட்டிக்கல் மைண்ட். ஜனங்கள் பொலிட்டிக்கலா பேசுவாங்க, நம்ம ஸ்பிரிச்சுவலா பேசுவோம். நீ பேசுறது பாலிடிக்ஸ் இருக்குது, உன்கிட்ட பாலிடிக்ஸ் இருக்கு, நம்மகிட்ட வந்து ஸ்பிரிச்சுவல் மைண்ட். ஹல்லேலூயா. ஸ்பிரிச்சுவல் மைண்ட் உண்மையான காரணத்தை கண்டுபிடிக்கும். பொலிட்டிக்கல் பீப்புள் வந்து அதை வேற விதமா சொல்லுவாங்க. யூ ஆல் லெஃப்ட் தி வேர்ட், வேர்ட் ஆஃப் காட். நீங்க எல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விட்டீங்க. யூ ஆல் மேரிட் இன் டு பேகனிசம். நீங்க அஞ்ஞான மார்க்கத்தை விவாகம் செய்து விட்டீர்கள். யூ ஆல் காட் அவே ஃப்ரம் த வேர்ட் ஆஃப் காட். நீங்க எல்லாமே தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகி விட்டீர்கள். அதுதான் காரணம். ஆகாப்பே, நீ வந்து யேசபேலை விவாகம் செய்திருக்கிறாய். யேசபேலை விவாகம் செய்து அவள் தான் உன் சிங்காசனத்துக்கு பின்னால இருந்த பவராக இருக்கிறாள். அவளுடைய தூண்டுதலின்படியே நீ அவளுக்கு உன்னை விற்று போட்டு விட்டாய். ராஜாக்கள் 21:25 வாசிக்கலாம்.
தன் மனைவியாக யேசபேல் தூண்டிவிட்டபடியே கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய தன்னை விற்று போட்ட ஆகாபை போல ஒருவனும் இல்லை.
இது ஆகாப் வந்து தன்னை விற்று போட்டு விட்டான். அதே போல ஒரு பொலிட்டிக்கல் லீடர் வந்து மதத்துக்கு தன்னை விற்று போடுகிறார். அதனால மத வல்லமை என்ன சொல்லுகிறதோ அதை தான் செய்வது. அவள் யேசபேல் மதத்துக்கு அடையாளம், இவன் வந்து பொலிட்டிக்கல் லீடர். ஆகாப் பொலிட்டிக்கல் லீடர், தேசத்தின் தலைவன். அவளுக்கு பின்னால ஜேசபெல் மதம் இருக்கு. நீ அவளுக்கு விற்று போட்டுட்ட, அவ சொன்னபடிதான் நீ செய்வா. உனக்கா தனியா நீ எதுவும் செய்யறதில்ல, நீ அவ சொன்னதுதான் செய். உன்னை விற்று போட்டு விட்டாய், மனைவிக்கு உன்னை விற்று போட்டு விட்டாய், நீ மனைவிக்கு அடிமையாக மாறிவிட்டாய் என்று கர்த்தரங்க சொல்லுகிற ஏஞ்சல் ஆஃப் தி ஆர்டர், லார்ட், கர்த்தருடைய தூதனானவர் அந்த எலஜாவுக்கு முத்திரைகளை திறந்து காண்பிக்கிறார். என்னது? 7000 பேர் இருக்கிறாங்க. பாகாலுடைக்கு முழங்காலை முடக்காத அவருடைய பாதை எல்லாத்தையுமே பாகால வழிபடுறத மாற்றிட்டார். அந்த கண்ட்ரியை ரீஷேப் பண்ணிட்டார். செகுலர் கண்ட்ரி வந்து மத சம்பந்தமான கண்ட்ரியா மாறிட்டு அவளுடைய பவர்ல அவள் வந்து ரீஷேப், ஆகாப்பை வச்சு ரீஷேப் பண்ணிட்டார். 7000 பேர் மீதியா இருக்கிறாங்க. கத்தர் முத்திரைகளை திறந்து என்ன சொல்லுகிறாரா? அங்க எலஜாவுக்கு காண்பிக்கிறார், 7000 பேர் வந்து அங்க மீதியாக இருக்கிறார்கள். 18 நம்ம அபிதாமாவை வாசிக்கிறோம். 7000 பேர் ராப்சருக்கு ஆயத்தமாயிருக்கிறாங்க. கொஞ்சம் பேர் ராப்சருக்கு ஆயத்தமாயிருக்கிறாங்க. எல்லாமே பாகால வழிபடுறது. எப்படி வழிபடுறது? சில டைரக்டா வழிபடுறாங்க, சில இன்டைரக்டா வழிபடுறாங்க, கொஞ்சம் டைல்யூட் பண்றது. ஒயின்ல கொஞ்சம் டைல்யூட் பண்றது, டைல்யூட் தண்ணியை கொஞ்சம் ஊத்துறது. அதே மாதிரி கத்தோலிக்க மார்க்கம் நேரடியா விக்கிரகத்தை வழிபடுது. இவங்க அந்த கத்தோலிக்க உபதேசத்தை கடைப்பிடிக்கிறாங்க. சிஎஸ் பெந்தகோஸ் ஜனங்கள் புதிய கடவுள், அவங்களுடைய கடவுள் திருத்துவ தேவன், இயேசு கிறிஸ்து கிடையாது. நமக்கு கடவுள் இயேசு கிறிஸ்து, ஆனால் மற்ற கடவுள், மற்ற எல்லா கிறிஸ்தவங்களும் கடவுள் திருத்துவ கடவுள். அவங்க என்ன கடவுளை வழிபடுறாங்க? ட்ரினிட்டி காடை வழிபடுறாங்க. ட்ரினிட்டியை அறிகிற அறிவில் வளர முடியாது, அது குழப்பம். ஆனால் இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவில் நீங்கள் வளரலாம். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை எவ்வளோ வேணாலும் நேசிக்கலாம். நம்ம வந்து பேசன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்டை நம்ம பிலீவ் பண்ணும் பொழுது எல்லா கிறிஸ்தவர்களும் அந்த இஸ்ரீனுடைய உபதேசம், அவளுடைய வேசித்தனமாகிய மதுவால் அவங்களும் வெறி கொண்டிருக்கிறாங்க, சண்டைக்கே வருவாங்க. அவங்க ஆராதிக்கிற தேவன் யாருன்னு தெரியாது, அவருடைய நாமம் என்னன்னு தெரியாது. அவங்க ஒரு புது கடவுள் சொல்ல போனா அவங்க கடவுள் திருத்துவ தேவன். இவங்கெல்லாம் திருத்துவ தேவனை வழிபடுகிறாங்க. எல்லா கிறிஸ்தவங்களும் திருத்துவ தேவனை வழிபடுகிறார். அதான் பாருங்க, அந்த இயேசபேல் எல்லாரையுமே, அந்த கண்ட்ரியில் இருக்க எல்லாரையுமே மாத்திட்டான். ஒன்லி 7,000 தான் வழங்கல, எல்லாரையும் பாகால வழிபடும். அதே போல ஹோல் கிறிஸ்டியானிட்டி மாறி போச்சு. இப்போ அதிக வைராக்கியமா இருக்காங்க திருத்துவத்தில். நாங்கள் வி பிலீவ் இன் ட்ரினிட்டி காட் அப்படிங்கிறாங்க. நம்ம வி பிலீவ் இன் ஜீசஸ் கிரைஸ்டுங்கோ, கத்தரா இயேசு கிறிஸ்து விசுவாசின்னு பவுல் சொன்னான். இவங்க வந்து வி பிலீவ் இன் ட்ரினிட்டிங்கிறாங்க, புது கடவுள், அவங்க கடவுள் ட்ரினிட்டி. பாருங்க, அந்த இஸ்ரீனுடைய அவளுடைய அந்த வேசித்தனமாகிய மதுவால் இவங்களும் வெறி கொண்டிருக்காங்க. சிஎஸ் பீப்புளும் வெறி கொண்டிருக்கிறாங்க. பெந்தகோஸ்தல் பீப்புளும் அதுக்கு மேல வெறி கொண்டிருக்கிறாங்க. எவ்வளோ அழகா! அது வந்து அந்த ஜேசபெல் ஷேடா தான், அது ரொம்ப பாதிப்பு கிடையாது. இது அதிக பாதிப்பு. ரியல் ஜேசபெல் இப்பொழுது இங்கே இருக்கிறார், அந்த இஸ்ரீ இப்பொழுது இருக்கிறாள். அவளை வேசித்தனமாகிய மதுவால் பூமியின் குடிகள் வெறி கொண்டிருக்கிறார்கள், எல்லாரும் வெறி கொண்டிருக்கிறார்கள். ஆனா ஒன்லி 7,000 பீப்புள் அவளுடைய அந்த வேசித்தனமாகிய மதுவை குடிக்கவில்லை. அவர்கள் வெறி கொண்டிருக்கவில்லை. அவள் எலெக்டட் பீப்புளா இருக்க, எலஜா காமிக்கிறார், 7,000 பேர் மீதியா இருக்கிறார். இன்னைக்கு ஒரு சிறு கூட்டமானது ராப்சருக்கு ஆயத்தமாக இருக்கிறது. ஹல்லேலூயா! பின்பு கத்தர் எலஜாவை அனாயிண்ட் பண்ணி ஜேசபெல்லுடைய டெத்தை குறித்து சொல்லுகிறார். ஜேசபெல் ஆகாபுடைய டெத்தை குறித்து சொல்லும்படியாக ஆண்டவர் வந்து அந்த எலஜா ப்ராபட்டை அனாயிண்ட் பண்ணுகிறார். அவன் அதை ப்ரொனன்ஸ் பண்ணுகிறார். அகோரமான முடிவு உனக்கு ஏற்படும். நீ வந்து ஏசபேல் பேச்சை கேட்டு நீ நாட்டையே ரீஷேப் பண்ணிட்ட. இன்னைக்கு இப்பொழுது இருக்கிற ஏசபேல் உலகத்தையே ரீஷேப் பண்ணிடுவா. உலகத்தையே என்னச்சுன்றால் கேஷ் மணி எல்லாம் வைத்து கோல்டு ஸ்டாண்டர்ட் கொண்டு வந்து உலகத்தையே ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட் கொண்டு வந்து உலகத்தையே தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து விடுவாள். விதமாக வரப்போகிறது, மகா உபத்திர காலம் வரப்போகிறது. அந்த இஸ்ரி என்ன செய்கிறார்? அவள் இப்பொழுது செயல்பட்டு கொண்டிருக்கிறாள். அதனால ஆகாபுக்கு மரணத்தை சொல்லுகிறார். ஆகாப் வந்து அமெரிக்காவுக்கு அடையாளமாக இருக்கிறது, ஜேசபெல் வாடிகனுக்கு அடையாளமாக இருக்கிறது, எலஜா வந்து ஏழாம் சபையின் தூதன் வில்லியம் பரணாமுக்கு அடையாளமாக இருக்கிறது. அந்த சிறு கூட்டம் 7,000 பேர் இன்னைக்கு கடைசி கால மணவாட்டிக்கு அடையாளமாக இருக்கிறார். எல்லாமே இப்பொழுது காட்சியில் இருக்கு. இப்போ ரியாலிட்டி, இது சப்ஸ்டன்ஸ், அது வந்து ஷேடோ. பழையற்பாடில் அது ஷேடோ. ஆண்டவர் நமக்கு ஷேடோ வச்சு நீங்கள் ரியாலிட்டியை பாருங்கன்னு சொல்கிறார். அதனால் எலஜாவை இப்பொழுது ஆண்டவர் இன்ஸ்பயர் பண்ணி அந்த நியாய தீர்ப்பை சொல்லும்படியாக செய்கிறார். ஏசபேலுக்கு என்ன சொல்லுகிறார்? 23-24 வாசிக்கலாம்.
ஏசபேலையும் குறித்து கர்த்தர், நாய்கள் ஏசபேலை இஸ்ரவேலின் மதில் அருகே தின்னும், ஆகாபின் சந்ததியில் பட்டணத்திலே சாகிறவன் நாய்களையும் வெளியிலே சாகிறவன் ஆகாயத்து பறவைகளும் தின்னும் என்றார்.
அதனால் பாருங்க, இப்பொழுது ஏசபேலை வந்து நம் மாம்சத்தை நாய்கள் தின்னும், ஆகாப் குடும்பத்திலே வெளியே சாகர்களை பறவைகள் தின்னும் என்று சொல்லப்படும். அதே ஜட்ஜ்மெண்ட் தான் இப்பொழுதும் கொடுக்கப்படும். இந்த ஏழாம் சபையின் தூதன் வந்து அதே ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்குறார். அமெரிக்கா வந்து கொஞ்சம் ஒரு பெரிய வெடிச்சத்தத்தை கேட்ட அமெரிக்கா இடிபாடுகளும் புகைக்காடும் ஆயிருந்தது. அமெரிக்கா அழிஞ்சு போ. இதோ வாடிகன் பட்டணத்தில் ரஷ்யா வந்து ஒரு ஆட்டம் பாம்பு போடும் பொழுது வித்தின் 1 hour அதை அழிஞ்சு போகுது. 1 hourல பழமையான பட்டணம், 1000 வருஷம் பழமையான பட்டணம், அது 1 hourல அந்த ரோம் வந்து அழிஞ்சு போகும் என்று சொல்லும் பொழுது ஜட்ஜ்மெண்ட் அங்க என்னது, அது வந்து ஷேடோ. அது இதுதான் ரியாலிட்டி. நம்ம ரியாலிட்டியை தான் பார்க்கணும். நம்ம காலத்தில் கடைசி காலத்தில் தான் ரியாலிட்டி வருது. இதுக்கு இந்த ரியாலிட்டிக்கு ஒரு ஷேடோவாக தான் பழைய ஏற்பாட்டில் நடந்திருக்கு. நம்ம வெளிப்படுத்தல் 19:14 வசனத்தில் வாசிக்கும் பொழுது, பின்பு ஒரு தூதன் சூரியனின் மேல் நிற்க கண்டேன், அவன் வானத்தின் மத்தியில் பறக்கிற சகல பறவைகளையும் பார்த்து மிகுந்த சத்தமிட்டு, நீங்கள் வந்து ராஜாக்களின் மாம்சத்தையும் சேனைத்தலைவர்களின் மாம்சத்தையும் பலவான்களுடைய மாம்சத்தையும் குதிரைகளுடைய மாம்சத்தையும் அவைகளின் மேல் ஏரிகளுடைய மாம்சத்தையும் பட்சிக்கும்படிக்கு மகாதேவன் கொடுக்கும் விருந்துக்கு கூடி வாருங்கள் என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டான். பின்பு மிருகமும் பூமியின் ராஜாக்களும் குதிரையின் அவருடைய சேனைகளும் குதிரையின் மேல் ஏறியிருந்தோடும் அவருடைய சேனையோடும் யுத்தம் பண்ண கூடி வர கண்டேன். அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது, மிருகத்துக்கு முன்பாக செய்த அற்புதங்களினால் மிருகத்தின் முத்திரையை தரித்தவன் அதன் சொர்பத்தை வனங்களையும் மோசம் போக்கின கள்ள தீர்க்க தரிசியும் பிடிக்கப்பட்டான். இருவரும் உயிரோடு கந்தகம் எரிகிற அக்னிக் கடலே தள்ளப்பட்டார்கள். இதெல்லாம் அந்த மிருகம் பிடிக்கப்படுகிறது, அதுக்கு ஒரு முடிவு ஏற்படுகிறது. மற்றவர்கள் குதிரையின் மேல் ஏறியினருடைய வாயிலிருந்து புறப்படும் பட்டயத்தால் கொல்லப்பட்டார்கள். பறவைகள் யாவும் அவருடைய மாம்சத்தால் திருப்தி அடைந்தன. வெளிப்படுத்தல் 19:17 வசனத்திலிருந்து 21 வசனம் வரைக்கும் வாசிக்கிறோம். பாருங்க, இது ரியல். இது தேர்ட் வேர்ல்டு வார். எல்லாமே ஜேசபெல் அங்கே அழுகிறாள், ஆகாப் அங்கே அழுகிறான், அதை பின்பற்றி போன மக்கள் எல்லாமே அழுகிறார்கள். முழுன்னு அழிக்கப்படுகிறது. அந்த சூரியனின் மேல் நின்ற தூதன் வந்து, இதோ ஏழாம் சபையின் தூதன் தீர்க்கதரிசியானவர், அவர் வந்து ஜட்ஜ்மெண்ட் அங்கே கொடுக்குறார். எப்படி அந்த எலஜா சொன்னது போல தான் இந்த எலஜா. அது ஷேடோ, இது ரியாலிட்டி. அது பழைய ஏற்பாடு, இது கடைசி காலம். இட் இஸ் அ மிஸ்ட்ரி ஆஃப் சம்திங் ஹேப்பனிங் இன் திஸ் அவர். இப்பொழுது இது நடந்து கொண்டிருக்கிறது, கடைசி காலத்தில் இது நடந்து கொண்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 13:6 ஆகாப் அமெரிக்கா. அதெல்லாம் 13:6 அதே போல் அமெரிக்கா வந்து 13:6 இருக்கு. எப்போ எழுதப்பட்டது? கிபி 95 எழுதப்பட்டது. அமெரிக்கா தேசமே 1776 தான் உருவானது. அது அமெரிக்கா தேசம் உருவாறதுக்கு முன்னதாகவே அமெரிக்காவை பற்றி எழுதப்பட்டிருக்கு. அது வெளிப்படுத்தல் 13:6 இருக்கு. 13 colonies, 13 stripes, 13 stars அங்கே இருக்குது. எல்லாமே 13 13. அமெரிக்காவுடைய நம்பர் 13. அதே போல ஜேசபெல் எங்க எழுதப்பட்டிருக்கிறா? வெளிப்படுத்தல் 17:6. வெளிப்படுத்தல் 17:6 ஜேசபெல் ரோமை குறித்து, வாடிகனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஜேசபெலை குறித்து எழுதுகிறது. வெளிப்படுத்தல் 19:6 அவருடைய மாம்சத்தை நாய்கள் திங்கிறது, பறவைகள் திங்கிறத எழுதியிருக்கு. அது பாருங்க, அங்கே சொன்னது கரெக்டாக இங்கே வந்து வெளிப்படுத்தல நிறைவேறு. நான் பழைய ஏற்பாடு படிக்க மாட்டேன், புதிய ஏற்பாடு தான் படிக்கிறேன். அந்த முட்டாள் பிரசங்கியார்கள் அவ்விதமாக செய்கிறார்கள். ஜனங்களை வந்து அந்த குருளர்கள் குருளருக்கு வழிகாட்டுகிறார்கள். நீ பழைய ஏற்பாட்டையும் பார்க்கணும், புதிய ஏற்பாடு. வெளிப்படுத்தும் விசேஷம் ஒன்றும் தெரியாது அவங்களுக்கு. அந்த சாபன மக்களுக்கு ஒன்றும் தெரியாது. கடைசி காலத்தில் பிசாசு எல்லாருடைய மரக்கண்களை குருடாக்கி வச்சு விட்டான். சரியாக நிதானிக்க தெரியாது. அவ்விதமான ஒரு காலத்தில் நம்ம இன்னைக்கு ஜீவிக்கிறோம். ஜெசபெல் யாரு, ஆகாப் யாரு, அலஜா யாரு, அந்த 7000 பேர் யாரு, இப்பொழுது அது எல்லாமே இருக்குது. அவங்களால பார்க்க முடியாது. அதெல்லாமே வெளிப்படுத்த விஷயத்தில் இருக்கிறது. ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தரை அக்யூஸ் பண்ணுகிறாங்க. நீ தான் காரணம், ஆகாப் சொல்லுகிறான், அலஜா சொல்லுகிறான், நீ தான் காரணம். ஒன் அக்யூசிங் த அதர், ஒன் டாக்கிங் ஃப்ரம் ரெவலேஷன், ஒருத்தர் வந்து வெளிப்பாட்டினால பேசுகிறான், இன்னொருத்தன் பொலிட்டிக்கல் மைண்ட்ல இருக்கிறான். அரசியல் அதிகாரத்தை உடையவனாக தான் பேசினது எல்லாமே எல்லா பேச்சிலேயே எல்லாத்தையும் சாதிச்சிடலாம்னு நினைக்கிறான். ஏன்னா அரசியல் அதிகாரம் இருக்குல்ல, அதனால ஆகாப் தைரியமா பேசுறான். அல்லது அவனுக்கு எங்க தைரியம் இருக்கும்? தேவனுடைய ஊழியக்காரனாகிய எலஜாக்கிரதமாக பேசும் பொழுது கடைசியில் அழிவு நியாய தீர்ப்பு வருதில்ல. The true cause behind the present trouble, உண்மையான காரணம் என்ன? ஜனங்கள் உலகம் வந்து தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகி அவர்கள் வந்து விக்கிரகாரணைக்கும் இத மத சம்பந்தமான காரியங்களுக்கும் போனதுனால இவ்விதமான நிலைமை ஏற்பட்டிருக்கு. உலகத்தில் மனுஷனை கொண்டு வரும் பொழுது வாழ்றதுக்கு வழி வச்சிருக்கிறார் ஆண்டவர். இந்த பைபிளை எழுதி கொடுத்துருக்கிறார். மனுஷங்கள் இந்த வார்த்தையை விட்டு விட்டு தங்களுடைய மத சம்பந்தமான காரியங்களிலே போறதுனால, சாதன சம்பந்தமான காரியங்களிலே போறதுனால, இது அஞ்ஞான மார்க்கத்தினால போறதுனால இந்த பிரச்சனைகள் வந்திருக்கிறது. நியாய தீர்ப்பானது இப்பொழுது தாக்கி கொண்டிருக்கிறது. ஒருத்தன் பொலிட்டிக்கல் மைண்ட்ல பேசுறான், அவன் வந்து அரசியல் வல்லமை இருந்தாலும் என்ன வேணாலும் பேசுறதுக்கு முடியும். ஏன்னா அந்த அரசியல் வல்லமை இருக்கிறது. எலஜாவுக்கு வந்து அந்த மாதிரி வாய்ஸ் இல்லை, அவனுக்கு அரசியல் வல்லமை கிடையாது. அவன் சொன்னா யாரும் வரமாட்டாங்க, ஆனா ஆகாப் சொன்னா எல்லாரும் வருவாங்க. ஏன்னா அரசியல் வல்லமை இருக்கிறது. இவன் வந்து ப்ராப்ளத்தை ஐடென்டிஃபை பண்ணுகிறான், ஸ்பிரிச்சுவல் மைண்ட்ல ஐடென்டிஃபை பண்ணா, இதுதான் காரணம். அதனால அவன் பேச்ச கேட்க மாட்டாங்க. அவிதமான இது அந்த காலத்தில் அவிதமா இருந்தது, இந்த காலத்தில் அவிதமாக. ஆகாப்புக்கு வந்து பொலிட்டிக்கல் வாய்ஸ் இருக்கிறது, அவனுக்கு பின்னால ரிலிஜன் இருக்கிறது, ஜேசபல் இருக்கிறார், எலஜா பின்னால யார் இருக்கா? கத்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம இன்னைக்கு கடைசி காலத்தில் நம்ம ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். ஜேசபல் ரிலிஜன் உலகம் முழுசும் அது இருக்கிறது. உலகத்தினுடைய குளோபல் இன்ஃபுளுன்ஸ் அவளுக்கு கிடைத்து விட்டது. எலஜாவை கத்தர் எடுத்துக்கொண்டார். ஆமென். எலஜாவை கத்தர் எடுத்துக்கொண்ட பின்பு ஆகாப் மேலையும் ஜேசபெல் மேலையும் அங்கே நியாய தீர்ப்பு வந்தது, மரணம் வந்தது, சாவு வந்தது. அதே போல மணவாட்டி ஆண்டவர் எடுத்துக்கொண்ட பின்பு இந்த வாடிகன் மேலையும் அமெரிக்கா மேலையும் உலகத்தின் மேலையும் அழிவு வரும். நம்ம எடுத்துக்கொள்ளப்படாத பட்சத்தில் நடக்க, எலஜா எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். ஜான் வந்து மணவாட்டிக்கு அடையாளமாக இருக்கிறான். அந்த எலஜா அந்த ஏழாம் தூதன் வந்து அங்கே அந்த வேசியை காண்பிக்கிறார், இவள் தான் எல்லா ப்ராப்ளத்துக்கும் காரணம். இந்த உலகத்தில் இருக்க எல்லா ப்ராப்ளத்துக்கும் காரணம், எல்லா கிறிஸ்டின்ஸும் அவளுடைய வேசித்தனமாக மதுவால் வெறி கொண்டிருக்கிறாங்க, ட்ரினிட்டி காடை வழிபடுறாங்க, டைட்டில் பேப்டிசத்தை வச்சிருக்கிறாங்க. மார்ட்டின் லூத்தர் அங்கே யுத்தம் பண்ணி ப்ரோடஸ்டன்ட் கொண்டு வந்தாலும் அதே டைட்டில் பேப்டிசையும் அதே ட்ரினிட்டியும் உள்ளே கொண்டு வந்துட்டார். அதனால அது ஃபாலன் ஏஞ்சல்ஸ் அவங்க பின்னால் வந்துட்டாங்க. அதே போல் மெத்தடிஸ்ட்டு அந்த ஸ்மித்துங்கிறதானே அந்த போதகர் வந்து ராத்திரிலாம் ஜோம் பண்ணி ஜோமி கண்ணெல்லாம் வீங்கி போகுமா, சாப்பிடவே மாட்டாராம். அவங்க ஒய்ஃப் வந்து ஸ்பூனில் வந்து சாப்பாடு கொடுப்பாங்களாம். அவ்வளோ ஆத்ம பாரத்தோடு அவர் இருந்தார். அவர் வந்து பேப்டிஸ்ட் ஸ்தாபனத்தை உருவாக்கினார், ஸ்மித்துங்கிறவர். பின்பு அவர் மறிச்சு போன பிறகு அந்த பேப்டிஸ்ட் சபை என்ன செஞ்சு அங்கே ஃபாலன் ஏஞ்சல்ஸ் விழுந்து போன தூதர்கள் வந்து அதுவும் வேசித்தனமாகிய மதுவால் வெறிகொண்டிருக்கு. எல்லாமே அந்த ஜேசபெலுடைய மதுவினால எல்லாமே வெறிகொண்டிருக்கு. இன்னைக்கு நம்ம ரியல் ஜேசபெலை பார்க்குறோம், ரியல் ஜேசபெல் டாட்டரை பார்க்குறோம், அந்த வேசித்தனமாகிய மதுவையும் நம்ம இப்பொழுது பார்க்குறோம். எல்லாத்தையுமே நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். இப்பொழுது அந்த ஒபதியா வந்து எலஜாவை சந்திக்கிறான். எலஜாவை சந்தித்து நீ போ ஆகாப்புக்கு வர சொல்லு, எல்லாத்தையும் கூட்டி இன்னைக்கு தீர்வு கண்டுடலாம் அப்படின்னு சொல்றோம். இன்னைக்கு நம்ம வந்து அந்த ஏழாம் தூதனை சந்திக்க வேண்டும். யூ ஹேவ் டு மீட் த ஏஞ்சல். ஒபதியா சந்தித்தான், இன்னைக்கு நம்ம சந்திக்க வேண்டும். அந்த தூதன் என்ன செய்கிறார்? மணவாட்டியை காண்பிக்கிறார். வெளிப்படுத்தல் 21:9 நம்ம வாசிக்கலாம். வெளிப்படுதல் 29வது வசனம்.
பின்பு கடைசியான ஏழு வாதைகளால் நிறைந்த ஏழு கலசங்களுடைய அந்த ஏழு தூதர்கள் ஒருவன் என்னிடத்தில் வந்து, நீ இங்கே வா, ஆட்டுக்குட்டியாளுடைய மனைவியாகிய மனவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி, பெரிதும் உயரமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமை அடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறதை எனக்கு காண்பித்தான்.
பின்பு கடைசியான ஏழு பாதைகளால் நிறைந்த ஏழு கலசங்களுடைய ஏழு தூதரில் ஒருவன் என்னிடத்தில் வந்து, நீ வா, நீ இங்கே வா, ஆட்டுக்குட்டியாண்ட மனைவியாகிய மனவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி, பெரிதும் உயரமான பர்வதத்தில் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமை அடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனத்திலிருந்து இறங்கி வருதை எனக்கு காண்பித்தான். பாருங்க, அந்த பிரைடை காமிக்கிறான் அந்த தூதன், யோவானுக்கு அந்த பிரைடை காமிக்கிறான், ஆட்டுக்குட்டியாண்ட மனைவியாகிய மனவாட்டி. இங்க 17வது வசனத்துல அதே தூதன் தான் இங்க காமிக்கிறான், அந்த வேசியை காமிக்கிறான், ஜேசபெல் அந்த வேசிய, இப்பொழுது மனவாட்டியும் காண்பிக்கிறது அதே தூதன் தான். ஏழு வாதைகளால் நிறைந்த ஏழு கலசங்களுடைய ஏழு தூதரில் ஒருவன் என்று சொல்லப்பட்டது. தேவனுடைய மகிமை அடைந்த அந்த ஆட்டுக்குட்டியாண்டிய மனைவியாகிய மனவாட்டி அந்த எருசலேமை காண்பிக்கதை நம்ம பார்க்கிறோம். உலகமானது எக்யுமெனிக்கல் ஏஜில் வந்திருக்கிறது. ஆகாபும் யோசபாத்தும் சேர்ந்துக்கிட்டாங்க. எப்படி போய் ஆகாப்பு கூட விக்கிரகாரணை செய்கிறவனோடு இந்த யோசபாத்து உண்மையான ஒரு நல்ல ராஜா கத்திற்கு எப்படி சேர்ந்தான்? அதே போல ரோமன் கத்தோலிக்கோட ப்ராட்டஸ்டன்ட் சேர்ந்துக்கிடும், பெந்தகோசம் போய் சேர்ந்துக்கிடும். அங்க சிதேக்கியா வந்து பொய்யின் ஆவியினால இருக்கிறான், அவனும் சேர்ந்துக்கிட்டான். அவனுடைய தீர்க்க தரிசிகளும் அங்க வந்திருக்கிறாங்க. இப்ப என்ன சொன்ன வார்த்தையை புறக்கணிக்கும் பொழுது அந்த பொய்யின் ஆவிகள் வந்து அவனுக்குள்ள வந்து எலஜா மெசேஜை புறக்கணித்த உடனே சிதேக்கியாவும் அவனுடைய 400 தீர்க்கதரிசிகளும் பொய் நாவி வந்தது. ரிஜெக்ஷன் ஆஃப் த வேர்ட் மேக்ஸ் எ வே ஃபார் த டெவில் டு பிகம் இன்கார்னேட். இன்னைக்கு ஜனங்களுக்குள்ள பிசாசு வந்து விடுது. யாருன்னா வார்த்தையை புறக்கணிக்கும் பொழுது அந்த சாபன விசுவாசிக்குள்ள பிசாசு வந்துருதான். அவனுக்கு போய் நீங்கள் சத்தியம் சொன்னீங்கன்னா குதி குதின்னு குதிப்பான், ஜிப்பா போட்டுட்டு குதிப்பான். நம்ம என்னடா சத்தியத்தை சொன்ன வாயை திறந்தாலும் ஜிப்பா போட்டு குதிப்பான், நம்ம வீடே அதிரும். டிர்னிட்டி கார்டுக்காக நிற்கிறான், அவன் டிர்னிட்டி கார்டுக்காக குதிப்பான். அவன் இந்துவா இருந்தாலே பெட்டு அவன் ரொம்ப நல்லது. இப்ப டிர்னிட்டி கார்டில் இருக்கிறான். அவன் அவன் பிள்ளைகளையும் அவன் சபையும் எல்லாத்தையுமே டிர்னிட்டிக்குள்ள கொண்டு போயிருவான். ஏன்னா வார்த்தையை புறக்கணிக்கும் பொழுது அவங்களுக்குள்ள அந்த பிசாசின் ஆவிகள் வந்துவிடும். எலஜா வேட புறக்கணிக்கும் பொழுது சிதேக்கியாவும் அவனுடைய ஜனங்களுக்குள்ள பொய்யின் ஆவி வந்ததுன்னு பார்க்கிறோம். 1 ராஜாக்கள் 22வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அதே தான் அப்போ என்ன நடந்துச்சு அதுதான் இப்போ நடக்குது. அது ஷேடோ, இது ரியாலிட்டி. ஆண்டவர் இன்னைக்கு ரெஸ்டரேஷன் ஆஃப் த வேர்ட் நமக்கு கொண்டு வந்திருக்கிறார். அந்த ஏழாம் தூதன் மூலமாக எலியாவின் ஆவியுடைய தீர்க்க தரிசி மூலமாக மல்கியா 4:5-6 என்ன இருக்குது? நான் பூமியை சங்காரத்தால் அடிப்பதற்கு முன்னதாக எலியா தீர்க்கதரிசியை உங்களுக்கு அனுப்புகிறேன். நான் வந்து என்ன பிதாக்களுடைய இறைத்தை பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளுடைய இறைத்தை அவருடைய பிதாக்களுக்கும் திருப்புவேன் என்று ரெஸ்டரேஷன் ஆஃப் த வேர்ட். இன்னைக்கு சாதி அப்போஸ்தல பெந்தகோச சபை, அப்போஸ்தல சபை இழந்து போன உபதேசத்தை இன்னைக்கு நமக்கு மறுபடியும் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. லவோடேசன் சர்ச் ஏஜில் விதமாக சொல்லுகிறார், after a short and powerful demonstration of the spirit, this little hundred and persecuted group will go to be with Jesus. konjam ore demonstration varu, short powerful demonstration that pull manavati ki that pull varum, short powerful demonstration anga vanda pinbu adan pinbu aval vetaiyada paduval. பிசாசின் ஆவிகள் அவளை வேட்டையாட நினைக்கும் பொழுது மேலே போயிருவான். அதுக்கு எலியா உதாரணம். எலியா வந்து என்றால் அங்கே ஃபயரை கொண்டந்தான், அங்கே மழையை கொண்டந்தான். ஷார்ட் குயிக் ஷார்ட் டெமான்ஸ்ட்ரேஷன், தேவனுடைய வல்லமை அங்கே வந்தது. அதன் பின்பு ஏசபேல் அவனை பின்தொடர்ந்தால் கத்தர் அவனை மேலே எடுத்துக்கிட்டார். அதே தான் நடக்குது. முனுராஜாக்கள் 17:18-19 வாசிக்கும் பொழுது என்ன இருக்குதோ அது வந்து ஷேடோ, இது ரியாலிட்டி. ஒரு ஷார்ட் டெமான்ஸ்ட்ரேஷன் வந்தது. ஒபதியாவை பார்த்து சொல்றான், நான் வந்திருக்கேன்னு சொல்லு, எலியா வந்திருக்கேன்னு சொல்லு. அப்பொழுது ரெண்டு பேரும் அக்யூஸ் பண்றாங்க. அக்யூஸ் பண்ணும் பொழுது எலியா என்ன சொல்லுகிறான், இப்பொழுது ஒரு சப்மிட் மீட்டிங் பண்ணலாம், ஒரு கான்பரன்ஸ் செய்யலாம். கூடுங்க. அதே போல ஆகாப் வந்து பொலிட்டிக்கல் பவர் தானே, அவன் சொன்னாதான் எல்லாம் நடக்க போதே, அரசியல் தலைவர். இன்னைக்கு ராத்திரி இல்லைன்னா உடனே முடிஞ்சு போகும், அவ்வளவுதான். அதே போல ஆகாப் சொன்னா 850 பேர் வாருங்கன்னா 850 பேர் வந்துட்டான். அடுத்த வருஷம் வாசிக்கலாம்.
அப்படியே ஆகாப் இஸ்ரவேல் புத்திரர் எல்லா இடத்திலும் ஆட்களை அனுப்பி கர்மேல் பர்வதத்திலே அந்த தீர்க்கதரிசிகளை கூடி வரும்படி செய்தான்.
இது எல்லாரையும் கர்மேல் பர்வதம், ஏன்னா அவன் ராஜாவாச்சு, பொலிட்டிக்கல் பவர் இருக்குது, என்ன சொன்னாலும் நடக்கும், என்ன சொன்னாலும் கீழ்ப்படிஞ்சு ஆகணும், ஏன்னா அரசியல் வல்லமை இருக்கிறது. அந்த அரசியல் வல்லமையில 850 பேர் கண்டான். அப்பொழுது நீங்க ஏன் ரெண்டு நினைவு நிலையில குந்தி குந்தி, ட்ரினிட்டி காடா இல்ல இயேசு காடா? சிஎஸ் மக்களுக்கு ட்ரினிட்டி காடு, திருத்துவ திருநாளை கொண்டாடுறாங்க. வி பிலீவ் இன் ட்ரினிட்டிங்க. எங்க பைபிள்ல ட்ரினிட்டி இருக்குது? மூணு கடவுளையா போதிக்கிறது இந்த பைபிள்? கேள், உன் தேவனாய் கத்தர் ஒருவரே கத்தர் என்று 10 கமாண்ட் சொல்ல, ஃபர்ஸ்ட் கமாண்ட்மெண்ட் அப்படி இருக்கும் பொழுது எப்படி 2-3 வந்துச்சு? நீங்க ட்ரினிட்டியா அல்லது இயேசு கிறிஸ்து? இயேசு கிறிஸ்துவா? நீங்க பிதா குமாரன் பசுத்தாவின் நாமத்துல ஞானசானமா, இயேசு கிறிஸ்து நாமத்துல ஞானசானமா? ஏன் ரெண்டு நினைவினால குந்தி குந்தி நடக்கிறீங்க? பெந்தகோச போதர்கள், பெரிய போதர்கள் 20,000 பேர் வராங்க, 100,000 பேர் என் கூட்டத்துக்கு வராங்க, அவங்க எல்லாம் ட்ரினிட்டி தான், எல்லாம் ஏசபேல் மார்க்கும். ஏன் நீங்க ரெண்டு நினைவுலாம் இருக்கு? ஏசு காடுன்னா ஆண்டவர் செய்தார், ஆண்டவர் ஏசு ஏசுங்க பரியந்துக்கு டிர்னிட்டி உங்களுக்கு? ரெண்டு நினைவுலனால ஏன் குந்தி குந்தி நடக்கிறீங்க? டிர்னிட்டி காடா இல்ல ஜீசஸ் காடா? இந்த நேரத்துக்குரிய எலஜா அதுதான் கேட்டாரு. அந்த நேரத்துக்குரிய எலஜா பாகால் தெய்வமா கத்தர் தெய்வமானு கேட்டார். இப்பொழுது என்ன செய்யலாம்? இத பலியை கொண்டு வாங்க, அக்கினி போடாதபடி பலியை நீங்க செய்யும் பொழுது வானத்திலிருந்து அக்கினி இறங்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது எலியா கத்தரை நோக்கி ஜெபித்தான். அப்பொழுது கத்தர் அங்க என்ன செஞ்சார் என்றால் அக்கினியை அனுப்பினார். ஹல்லேலூயா! அக்கினியானது பச்சித்து போட்டது, கத்தரே தேவன் என்று சொன்னார். இப்போ ஒரு சப்மிட் மீட்டிங் பண்ண, ஒரு கான்பரன்ஸ் செய்ய வேண்டும், எல்லாரையும் கூடி வர செய்யுங்கள் என்று அங்கே சொல்லுகிறான். ஒரு கான்பரன்ஸுக்கு அழைக்கிறான் எலஜா, ஒரு கான்பரன்ஸுக்கு அழைக்கிறான். அழைக்கும் பொழுது அவன் இவ்விதமான ஒரு கேளியை கேட்கிறான், கத்த தெய்வமா பாகால் தெய்வம்? எல்லாரும் கத்தரே தெய்வம் தாங்க, ஆனாலும் இந்த ஜேசபேல் வந்து திரும்பவாளா, மனம் திரும்பவாளா? ஆகாப் கொஞ்சம் அப்படியே எலஜா கிட்ட அப்படியே திரும்புவான், ஏன்னா இஸ்ரவேலின் ராஜா. பின் ஜேசபேல் வந்த உடனே ஜேசபேல் பக்கம் திரும்பிடுவான். மனைவி அவனை வந்து ஜெயிச்சிருவா, மனைவிக்கு தன்னை விற்று போட்டான். 6,80,000 கிறிஸ்தவர்களை ஜேசபேல் கொன்று போட்டால் இன்னும் நிறைய பேரை கொல்லதுக்கு அவ ஆயத்தமாயிருக்கிறாள். இது அவளுக்கு வருகிற முடிவை குறித்து. அவன் கத்தரே தெய்வம் என்று ஜனங்கள் சொன்னாலும் ஒரு குயிக் டெமான்ஸ்ட்ரேஷன் அங்க நடந்தது, கத்தர் தெய்வம் என்று நிரூபிக்கப்பட்டது. ஆனாலும் ஜேசபேல் 19 அவனுடைய பிராணனை வேட்டையாடுகிறான். எலியா பயந்து போய் அங்கே குகையில போய் சூற செடியில இருக்கிறான். கத்துடைய தூதனானவர் எழுப்பி அவனுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுக்கிறார். பின்பு 40 பிரயாணம் பண்ணி ஒரு குகையில வந்து இருக்கிறான். எலியாவே உனக்கு இங்கே என்ன என்ன காரியம்? அமர்ந்த மெல்லிய சத்தத்திலிருந்து கத்தர் பேசினார். இதே போல ஜேசபேல் வந்து எல்லாரையும் கொன்று போட்டால் நான் மாத்திரம்தான், என்னையும் கொலை செய்ய பயக தேடினார். முத்திரையில திறந்து காண்பிக்கிறார். இதோ 7,000 பேர் இருக்காங்க. பின்பு என்ன செய்கிறார் என்றால் 2 ராஜாக்கள் 2 கொண்டு போய் அவனை மேல கொண்டு போயிட்டார். அங்க 2 ராஜாக்கள் 2:11 என்ன வாசிக்கிறோம்? அக்கினிமயமான குதிரைகளும் ரதங்களும் வந்தது, சுழல் காற்றிலே அவன் மேல எடுத்துக் கொள்ளப்பட்டான். அவன் ஜட்ஜ்மெண்ட் சொல்லுகிறான், 21 ஜட்ஜ்மெண்ட் சொல்லுகிறார். அவங்க மேல வருகிற ஆகாப் ஜேசபெலுக்கு மேல அச்சீவ்மெண்ட், அதே போல பிரதமர் இதோ வாடிகன் பட்டணத்தின் மேலையும் அங்க அமெரிக்கா மேலையும் ஆகாப் ஜேசபெல் மேலையும் ஜட்ஜ்மெண்ட் சொன்னார். ஆண்டவர் அவரை காட்சியை விட்டு எடுத்துக்கொண்டார். இப்பொழுது நம்ம பிரைடுங்க இருக்கிறோம். எலஜா மினிஸ்ட்ரி கண்டினியூ ஆகிறது, சன் ஆப் மேன் மினிஸ்ட்ரி கண்டினியூ ஆகிறது. சிலருக்கு சன் ஆப் மேன் மினிஸ்ட்ரின்னா ஒண்ணுமே புரியல, எத்தனை முறை பிரசங்கம் பண்ணாலும் புரிய மாட்டேங்குது. பிரதர் சன் ஆப் மேனா இல்லை, பிரதர் பிரணாம் மனுஷகுமாரன் இல்லை, பிரதர் பிரணாம் இயேசு கிறிஸ்து கிடையாது. பிரதர் பிரணாம் வந்து எலியாவின் ஆவியை உடைய ஒரு தீர்க்கதரிசி. அவருக்கு இயேசு கிறிஸ்து செய்த ஊழியம் அவர்கிட்ட வந்திருக்கு, அதான் அவர் மூலமா இயேசு செய்த அதே ஊழியம் வந்துச்சு. ஆனா அவர் இயேசு கிடையாது, அதே ஊழியத்தை செய்யறார். என்ன ஊழியம்? திரிபுல்ஸ் மினிஸ்ட்ரி. முதல்ல ஹீலிங், ரெண்டாவது ப்ராபசி, மூணாவது ஓபனிங் ஆஃப் தி வேர்ட். அதே ஊழியம் இயேசு செய்த அதே ஊழியம், அதான் மனுஷகுமாரனுடைய ஊழியம். மறுபடியும் ஒரு மனுஷன் மூலமாய் வந்தது, அந்த மனுஷன் காடு கிடையாது, ஜீசஸ் கிறிஸ்து கிடையாது. சொன்னா ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது, நிறைய பேருக்கு புரியல. யாக்கோபு சொல்லுறான், என்னுடைய பாடியை கொண்டு போய் அந்த மக்பேலா குகையில அடக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, இது சிலருக்கு நான் போன வாரம் பண்ண பிரசங்கம் புரியல. பாஸ்டர் நம்ம வந்து அப்ப சிஎஸ்ஏல நிறைய பேர் கல்லறையில அங்க காசு கொடுத்து அங்க போய் அடக்கம், அப்போ நம்ம அங்கதான் அடக்கம் பண்ணப்படணுமா? சிஸ்டர் நான் சொல்ல பிரசங்கத்தை நிறைய கவனிச்சிங்களா? அவன் வந்து யோபுடைய விசுவாசத்தோடு தன்னை அடையாளப்படுத்துகிறான். அதனால பழைய ஏற்பாடுல அது பிசிக்கலா இருந்துச்சு, இன்னைக்கு நம்ம எங்க செத்தாலும் பரவாயில்ல, நம்முடைய விசுவாசமானது அடையாளப்படுத்த தேவனுடைய வார்த்தையோடு அடையாளப்படுத்துதா? அதுதான் அந்த இடம், அதுதான். அது வந்து நேச்சுரல், இது ஸ்பிரிச்சுவல். சிலருக்கு புரியல. அதே போல எந்த ஆவிக்குரிய காரியங்களை சொன்னாலும் சிலருக்கு புரியவே மாட்டேங்குது, எவ்வளவு படிச்சிருந்தாலும் புரிய மாட்டேங்குது, எத்தனை வருஷம் மெசேஜில் இருந்தாலும் புரியல. இன்னைக்கு சன் ஆப் மேன் மினிஸ்ட்ரி மறுபடியும் வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசு செய்த அதே ஊழியம் வந்து மறுபடியும் ஒரு மனுஷன் மூலம் வந்தது, அதே ஊழியம் வந்திருக்கிறது. அப்பொழுது உலகமானது சோதோமின் நிலைமை அடைந்திருக்கிறது. இப்பொழுது உலகம் சோதோமின் நிலைமை அடைந்திருக்கிறது. இந்த நேரத்தில் ஆண்டவர் மனுஷகுமாரனுடைய ஊழியத்தை கொண்டிருக்கிறார். அந்த தீர்க்கதரிசி மூலமாய் வந்து தீர்க்கதரிசி எடுத்தாலும் அந்த மனுஷகுமாரனுடைய ஊழியம் இப்பொழுது கண்டினியூ ஆகிறது. நம்ம இன்னைக்கு மனுஷகுமாரனுடைய ஊழியத்தில் இருக்கிறோம். இதுக்கு மேல எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, புரியாதவங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவர் அவங்களுக்கு அந்த கிருபையை தரலன்னு அர்த்தம். ஜேசபேல் மேல அங்க ஆக்கின தீர்ப்பு வருகிறது. யெகு அந்த ஆக்கின தீர்ப்பை செலுத்துகிறான். அதை சொல்லி நான் முடிச்சிட போறேன். ரெண்டு ராஜாக்கள் 9:29 வாசிக்கலாம்.
இந்த அகசியா ஆகாபுடைய குமாரனாகிய யோராமின் 11 யூதாவின் மேல் ராஜாவானான். எகு இஸ்ரவேலுக்கு வந்தான். அதை யேசபேல் கேட்ட போது தன் கண்களுக்கு மையிட்டு தன் தலையை சிங்காரித்துக் கொண்டு ஜன்னல் வழியா எட்டி பார்த்து எகு ஒளிமுகவாசலில் வந்த போது அவள் தன் ஆண்டவனை கொன்ற சிம்ரி சேமம் அடைந்தானா என்றால், அப்பொழுது அவன் தன் முகத்தை அந்த ஜன்னலுக்கு நேராக ஏறெடுத்து என் பட்சத்தில் இருக்கிறது யார் யார் என்று கேட்டதற்கு 2-3 பிரதானிகள் அவனை எட்டி பார்த்தார்கள். அப்பொழுது அவன் அவளை கீழே தள்ளுங்கள் என்றான். அப்படியே அவளை கீழே தள்ளியதனால் அவருடைய ரத்தம் சுவரிலும் குதிரைகளிலும் தெரித்தது. அவன் அவளை மிதித்துக் கொண்டு உள்ளே போய் புசித்து குடித்து, பின்பு நீங்கள் போய் அந்த சபிக்கப்பட்ட அந்த ஸ்திரீயை பார்த்து அவளை அடக்கம் பண்ணுங்கள், அவள் ஒரு ராஜகுமாரத்தி என்றான். அவர்கள் அவளை அடக்கம் பண்ண போகிற போது அவருடைய தலையோட்டையும் கால்களையும் உள்ளங்கைகளையுமே அல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை.
சரி, போதும். எலஜா சொன்ன அதே ஜட்ஜ்மெண்ட் வந்தது. இன்னைக்கு உலகத்தின் மக்கள் எல்லார் மேலையும் நியாய தீர்ப்பு வரப்பு. எவ்வளோ பெரிய அரசியல்வாதியாக இருந்தாலும், கவர்னராக இருந்தாலும், கலெக்டராக இருந்தாலும், சீஃப் மினிஸ்டராக இருந்தாலும், பிரைம் மினிஸ்டராக இருந்தாலும், ஜனாதிபதியாக இருந்தாலும், யாராக இருந்தாலும், எந்த மத தலைவராக இருந்தாலும், எவ்வளோ பெரிய பிரசங்கியாராக இருந்தாலும், ட்ரினிட்டி காடை பிலீவ் பண்ணுற எல்லாருமே ஆக்கின தீர்ப்புக்கு உட்படுவார். அவங்க ஜீசஸ் கிரைஸ்டை பிலீவ் பண்ணல, ட்ரினிட்டி காட். அதே உலகம் அஞ்ஞான மார்க்கத்தில் இருக்கிறது. அஞ்ஞான மார்க்கத்தார் அனைவருக்கும் ஆக்கின தீர்ப்பு வருகிறது. உலகம் முழுசும் அழிஞ்சு போற நிலையில இருக்கிறது. அழிவு ஆரம்பித்து விட்டது. அல்ல, ஆகாப்புக்கும் ஜேசபேலுக்கும் அழிவு ஆரம்பித்து விட்டது. கத்தர் எலஜாவை காட்சி விட்டு எடுத்து விட்டார். இன்னைக்கு மணவாட்டி ஆண்டவர் காட்சி விட்டு எடுத்த பின்பு இந்த உலகத்துக்கு ஆக்கின தீர்ப்பு வருகிறது. இந்த சோபனத்துக்கு ஆக்கின தீர்ப்பு வருகிறது. அமெரிக்காவுக்கு வருகிறது, வாடிகன் வருது, அமெரிக்கா ஆகாப்பா இருக்கிறது. இப்ப ஆகாப் வந்து அங்க நியாய தீர்ப்பு வந்தது. ஒரு குண்டு போடும் பொழுது அமெரிக்கா அழிஞ்சு போகிறது. இப்பொழுது ஜேசபேல் இருக்கிறாள். ஜேசபேல் என்ன, யெகு வருகிறான், அவள் வந்து என்ன சொல்லப்பட்டிருக்குது, கண்ணுக்கு மை போட்டாள் என்று சொல்லப்படும். கண்ணுக்கு மை போட்ட ஒரே ஸ்ரீ ஜேசபெல். நம்ம ஒரு கிறிஸ்தவ பெண் கண்ணுக்கு மை போடலாமா, உதட்டு சாயம் போடலாமா? போடக்கூடாது. அவள் தன் கண்களுக்கு மையிட்டு தன் தலையை சிங்காரித்துக் கொண்டு ஜன்னல் வழியா எட்டி பார்க்கிறாள். அப்பொழுது எகு வருகிறான். அவள் என்ன சொல்லுகிறாள், தன் ஆண்டவனை கொன்ற சிம்மிரி சேமம் அடைந்தானா என்றாள். தன் ஆண்டவனை கொன்ற சிம்மிரி, பாசாவுடைய மகன் ஏலா வருகிறான். ஏலா வந்த பொழுது அவனுடைய படைத்தலைவன் தான் இந்த சிம்மிரி. சிம்மிரி என்ன சொன்னால், ராஜாவாக மாறிவிட்டான். அவன் வந்து அந்த ராஜாவை கொன்று போட்டு விட்டு அவன் ராஜாவாக மாறிட்டான். 7 நாள் தான் அவன் ராஜ்யபாரம் செஞ்சான். உலகத்தில் ரொம்ப ஷார்ட் பீரியட், 7 நாள் ராஜாவாக இருந்தது பழைய ஏற்பாடில். இந்த சிம்மிரிங்கிறவன் தான் உன்ன ராஜாக்கள் 16:15 வாசிக்கலாம்.
யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் 27 சிம்ரி திர்சாவிலே 7 நாள் ராஜாவா,
இது 7 நாள் ராஜாவா இருந்தான். 18 வாசிக்கலாம்.
பட்டணம் பிடிப்பட்டதை சிம்ரி கண்டபோது அவன் ராஜாவின் வீடாகிய அரண்மனைக்குள் பிரவேசித்து தான் இருக்கிற ராஜ அரண்மனை தீ கொளுத்தி அதிலே செத்தான்.
ராஜ அரண்மனையில தீ கொளுத்தி செத்தான். பட்டணத்தார் எல்லாரும் அவனுக்கு அகைன்ஸ்டா மாறிட்டாங்க. முசோலினி அப்படிதான் செத்தான், ஹிட்லர் அப்படிதான் செத்தான். ஏன்னா நெருக்கடி ஜாஸ்தி ஆகி போச்சு. கொடுங்கோல் மன்னர்களுக்கு எல்லாமே முடிவு அப்படிதான் இருக்கும், அகால முடிவு தான் இருக்கும். இந்த சிம்மிரி அப்படிதான் செத்தான். அதனால ஜனங்கள் அவனுக்கு விரோதமா எழும்பினாலே அவன் வந்து அரண்மனையை பூட்டிட்டு அவன் தீ கொளுத்தி செத்து போயிட்டான், சுசைட் பண்ணிக்கிட்டான். அதனால்தான் தன் ஆண்டவனை கொன்று, அவன் தன் ஆண்டவனை தன் எஜமானை கொன்று ராஜாவை மாறினான். 7 நாள் தான் ராஜாவா இருந்தான். முடிவு என்னது, தற்கொலை பண்ணிட்டான், தீ கொளுத்தி செத்து போயிட்டான். அது சேமம் அடைந்தானா அப்படின்னு அவன் கேட்கிறான். நீனும் வந்து என்ன யோராம கொன்று போட்டு நீ ராஜாவா மாறிட்ட, அதனால உனக்கும் அதே மாதிரி தான் நடக்கும்னு அவ சொல்றா. தன் ஆண்டவனை கொண்ட சிமிரி சேமம் அடைந்தானா என்று சொல்லும் பொழுது கத்துடைய பட்சத்தில் இருக்குது யார், அங்கேயும் இருக்கிறாங்க 2 பேர். இவங்களெல்லாம் பார்க்கும் பொழுது யேசபேல் பந்தியில தான் இருக்கிறாங்க. யேசபேல் சாப்பாடு தான் சாப்பிட்றாங்க. ஒபதியா கூட ஆகாப் சாப்பாடு தான் சாப்பிட்றான். அந்த 100 பேருக்கு இந்த யேசபேலுடைய அங்கே ஆகாரத்தை தான் எடுத்துக்கொண்டு போய் அங்கே கொடுக்குறான். இவங்கெல்லாம் ஆகாப்புக்குறமாக யேசபேலுக்குறமாக பேச முடியுமா? அவங்க சாப்பாடே சாப்பிட்டுட்டு இருந்தால் பேச முடியுமா? அதை விட்டு வெளியே வந்தால் தானே பேச முடியும். அதனால தான் அவங்க பேசலை. ஆகாப்புக்குறதமாக யேசபேலுக்குறமாக ஒபதியாவும் பேசலை. இங்கே கூட கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவங்க இவங்களும் பேச முடியாது. இதுதான் எக்யூமினிஷம். சாபனத்தோடு சேர்ந்துக்கிட்டு இருந்தால் சாபனத்துக்கு விரோதமாக எப்படி பேச முடியும்? எக்யூமினிஷம் நெகோசியேட் பண்ணிக்கிட்டு தாங்க. ஏன்னா அவங்க அவங்க ஆதரவில் தான் இருக்கிறாங்க. அதை விட்டு வெளியே அவங்களால வர முடியாது. அங்கே தான் வேலை பார்க்குறாங்க, அங்கே தான் டீச்சர் வேலை பார்க்குறாங்க. பிற எப்படி அதுக்கு விரோதமாக பேச முடியும்? ரோமன் கத்தோலிக்கில் வேலை பார்த்துட்டு அங்கே இருந்து பேச முடியும்? சிஎஸ்ஏல வேலை பார்த்துட்டு எப்படி அதுக்கு விரோதமாக பேச முடியும்? அதனால உபதியா இந்த இவங்கெல்லாம் அங்கே தான் ஜாயிண்டா இருக்கிறாங்க. எலியா தான் வந்து பேச முடியும். ஏன்னா எலியா அதோட சேரலை. எலியா அதற்கு விரோதமாக பேசுகிறான். இப்பொழுது ஜேசபேல் சொல்கிறா, தன் ஆண்டவனை கொண்ட சிம்மிரி சேமம் அடைந்தானா, 7 நாள் தான் ராஜாவா இருந்தான், கடைசியில் தீ கொளுத்தி செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கே கத்தருடைய பட்சத்தில் இருப்பங்க யார், அங்கே 2 மணி நேரம் தலையை காட்டினாங்க. அவளை வந்து மாடியிலிருந்து கீழே தள்ளி விடுங்க. இதை காலவாரி விடும் பொழுது அவள் வந்து தலையீழ விழுந்து ரத்தம் சுவர் மேலே செறித்தது. கொஞ்ச நேரம் கழிச்சு அவளை அடக்கம் பண்ணலான்னு பார்த்தா அந்த நாய்கள் தின்னு போட்டது அவளுடைய மாம்சத்தை. மண்டவோடும் அந்த உள்ளங்கை தான் அங்கே கிடந்துச்சே ஒழிய வேற ஒண்ணுமே இல்லை. அவள் வந்து தன்னுடைய கண்ணுக்கு மை போட்டு தலையை சிங்காரித்து கொண்டு ஜன்னல் வழியாயிட்டு, ஐ எம் ஜேசபல், ஐ எம் ஏ பியூட்டிஃபுல் உமன் அப்படியும் சொல்லுவா, இப்படியும் சொல்லுவா. தன் ஆண்டவனை கொண்ட சிமிரி சேமம் அடைந்தானா, அதே மாதிரி அவனை வந்து அப்படியும் மிரட்டுற. ரெண்டாவது என்ன சொல்றான்னா, அவள் சிங்காரித்து கொண்டு ஜன்னல் வழியா எகு வெட்டி பார்த்து ஜெகுவை வந்து அட்ராக்ட் பண்ணவும் பார்க்கறா. ஐ எம் ஜேசபல், ஐ எம் ஏ பியூட்டிஃபுல் உமன், ஐ எம் ஏ பவர்ஃபுல் உமன். அதே போல இன்னைக்கு வஞ்சிப்பது, ஜனங்களை ஒரு பக்கத்துல வஞ்சிக்கிறது, ஆசை காட்டி வஞ்சிக்கிறது, இன்னொரு பக்கத்துல மிரட்டுறது, இப்படியும் அப்படி மிரட்டி அடிபணிய வைக்கிறது, இன்னொரு ஏமாத்து வேலையும் செய்யறது. நயமான பேசி அட்ராக்ஷன் பண்ணி ஜனங்களை மோசத்துக்கு வழி நடத்த. கடைசியிலே அமெரிக்காவிலே ஒரு பெண் தோன்றுவாள் என்று பிரதர் பிரானம் சொல்லியிருக்கார். அது ரோமன் கத்தோலிக்க மார்க்கமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஜனங்களை அவள் அழிவுக்கு வழி நடத்துவாள், அமெரிக்காவை அழிவுக்கு வழி நடத்துவது, உலகத்தை அழிவுக்கு வழி நடத்துவது, மிரட்டவும் செய்யறது, கவர்ச்சி செய்து ஏமாத்துவது. இதுதான் உலகம், இதுதான் பாலிடிக்ஸ், இதுதான் அரசியல் வல்லமைகள். அரசியல் வில்ல இருக்கிறவங்க அவ்விதமாக செய்வாங்க, அவங்களை ஏமாத்தவும் செய்தது, பின்பு சட்டம் போட்டு அவங்களை மிரட்டவும் செய்யறது. இதுதான் அழிவுக்கு வழி நடத்துவது, இதுதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். உலகமே இன்னைக்கு நியாய தீர்ப்பை சந்திப்பதுக்கு, பிரசன்ட் சிச்சுவேஷன், பிரசன்ட் ட்ரபிளுக்கு எல்லாமே காரணம் அதுதான் என்று இங்கே எலஜா சொல்லுகிறார். அமெரிக்கா 1776 ஆரம்பிக்கப்பட்டது, கிபி 95-96 அழிவை பற்றி சொல்லியிருக்கிறது. வாடிகன் பட்டணம் மிக பழமையான பட்டணம், பாபிலோனிய ராஜ்யம், அதுவும் அழிவு சொல்லப்பட்டிருக்கிறது. அக்கினியினாலே சுட்டரிக்கப்படுவாள் என்று சொல்லப்படுது. வேசி வந்து அக்கினியினாலே சுட்டரிக்கப்பட வேண்டும். ஆதியாகமம் நம்ம 38 அதிகாரத்தில் என்ன வாசிக்கிறோம் என்றால், அந்த தாமார் வந்து வேசித்தனம் செய்தாள் என்று அந்த யூதா நினைத்து அவளை வெளியே கொண்டாங்க, அக்னியனால சுட்டரிக்கப்படணும். ஆதியாகமம் 38:24 வாசிக்கலாம்.
ஏறக்குறைய 3 மாதம் சென்ற பின்பு உன் மருமகளாகிய தாமார் வேசித்தனம் பண்ணினால், அந்த வேசித்தனத்தினால் கர்ப்பவதியும் ஆனால் என்று யூதாவுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது யூதா அவளை வெளியே கொண்டு வாருங்கள், அவள் சுட்டரிக்கப்பட வேண்டும் என்றான்.
அவள் சுட்டரிக்கப்பட வேண்டும், அந்த வேசி மார்க்கத்தை ஆண்டவர் சுட்டரிப்பார் என்று பார்க்கிறோம். அந்த ஆட்டாமிக் ஃபயர் சோன் அங்கே விழுகிறது, கல்மழை உண்டானது என்று சொல்லப்படுறது. கல்மழை, வேசியை வந்து கல்லறிய வேண்டும், சுட்டரிக்க வேண்டும் என்று ரெண்டு நியாய தீர்ப்பு சொல்லப்பட்டிருக்கு. பழைய ஏற்பாடில் அவிதமாக சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் வந்து கடைசி காலத்தில் ரியலாக நடக்க போகுது. அட்டாமிக் ஃபயர், அட்டாமிக் பாம்பு அவங்க மேலே விடும் பொழுது முழு உலகமும் அழிஞ்சு போகும். இல்லை, இப்பொழுது இருக்கிற பிரச்சனைக்கு காரணம் என்ன? இப்பொழுது இருக்கிற பிரச்சனை வந்து தீர்வு செய்ய முடியுமா? ஒரு முழு உலகத்தையும் ஒரு மனுஷனுடைய ஆள்கையில் இருக்கணும், உலகத்தையே ஷேப்பை ரீஷேப் பண்ண வேண்டும், ஒரு தேசத்தையே ரீஷேப் பண்ண வேண்டும் என்று ஜாசபல் ஆகாப் மூலமாக அதை செய்கிறார். அதே போலதான் அந்த ஜாசபல் அமெரிக்காவை கையாண்டு அமெரிக்கா மூலமாக உலகத்தையே ரீசேப் பண்ண வேண்டும், தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகி உலகத்தையே மாற்ற வேண்டும், நியூ வேர்ல்ட் ஆர்டர் கொண்டு வரணும், ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட் கொண்டு வரணும், எக்யூமினிக்கல் கவுன்சில் மூலமாக அவள் உலகத்தையே ரீஷேப் பண்ண வேண்டும் என்று இப்பொழுது திட்டம் இருக்கும் பொழுது எல்லா ப்ராப்ளங்களுக்கும் அதுதான் காரணம். தேவனுடைய வார்த்தையை விட்டு விட்டு அவங்க வந்து அவங்களுடைய மத சம்பந்தமான கொள்கையின்படி போவதனாலே உலகத்தையே மாற்றி அமைக்க வேண்டும். ஜனங்களை வந்து அழிவுக்கு நேராக, உலகத்தை அழிவுக்கு நேராக நடத்தும் பொழுது காட்ஸ் ஜட்ஜ்மெண்ட் இப்பொழுது விழுந்து கொண்டிருக்குது. நம்முடைய தேசத்தில் இதுவரைக்கும் இல்லாத ஜட்ஜ்மெண்ட் இருக்கிறது, உலகத்தில் அமெரிக்காவில் இதுவரைக்கும் இல்லாத ஜட்ஜ்மெண்ட், எல்லா தேசத்திலும் ஜட்ஜ்மெண்ட் வருகிறது என்று ஆண்டவர் மனவாட்டியை வந்து மேலே கொண்டு சொல்லும் பொழுது உலகம் மனதை அழிஞ்சு இந்த ப்ராப்ளங்களை சரி பண்ண முடியுமா? சரி பண்ணவே முடியாது. எலஜா வந்து மலையை கொண்டு வருகிறான், அவன் ஃபயரை கொண்டு வந்து கத்திரே தேவன் என்று நிரூபித்து காண்பித்தாலும் பின்பு அவங்க திருந்தின பாடு இல்லை, பின்பு அழிவு தான் வந்தது என்று நம்ம அறிந்தோம். அந்த ஆகாப் ஜேசபேலுக்கு அழிவு வந்தது, இதை இஸ்ரவேலும் அந்த யூதாவும் அழிவு தான் வந்தது. அவளுக்கு ஜனகரிப்பு வந்தான், நேபுகாத் நேச்சார் வந்தான், முற்றிலுமா எல்லாத்தையும் அழிச்சு தான் போட்டோம். அதே போல இனி நியாய தீர்ப்பை தவிர ஒன்றும் இல்லை, முடிவு காலத்தில் நம்ம ஜீவிக்கிறோம். வார்த்தைக்காக நம்ம ஸ்டாண்ட் பண்ணும் பொழுது கர்த்தர் இந்த அழிவிலிருந்து நம்ம தப்பித்து பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு சொல்லலாம். இப்பொழுது இருக்கிற பிரசன்ட் ப்ராப்ளம் வந்து நம்மளை ஒன்றும் அணுகாதபடி, வாதைகள் நம்மை அணுகாதபடி பாதுகாக்கிறார். எலஜாவை ஆண்டவர் பாதுகாத்தார், காகங்கள் மூலமாக சாரி பார்த்து ஊரும் அவனை போஷித்து அவனை பாதுகாத்து பின்பு அவனை வந்து ஒரு குயிக் டெமான்ஸ்ட்ரேஷன் பண்றான், கத்தரே தேவன் என்று நிரூபிக்கான் காண்பிக்கிறான். அதன் பின்பு கத்தர் அவனை எடுத்துக்கொள்ளுகிறார், அதன் பின்பு ஜட்ஜ்மெண்ட் வந்தது. இதே தான் பழைய ஏற்பாடுல இருக்க பேட்டர்ன் வந்து வெளிப்படுத்தின விசேஷத்தில் எழுதியிருக்கிறது. வெளிப்படுத்தல் 18 அதிகாரத்தில் பத்தாம் வசனம் பதினாறாம் வசனம் பத்தொன்பதாம் வசனம் இந்த மூணு வசனம் என்ன சொல்லுது? ஒரு மணி நேரத்தில் அவள் அழிந்து போனாள், அக்கினியினாலே அவள் சுட்டரிக்கப்பட்டாள், அட்டாமிக் ஃபயர்னால சுடும், ஒரு மணி நேரத்தில் அழிஞ்சு போனது. அதே போல் அந்த உலகத்துக்கு முடிவு ஏற்பட போகிறது. கடைசி நேரத்தில் வார்த்தையில் நம்ம காம்ப்ரமைசிங் ஆகக்கூடாது, நெகோசியேட் ஆகக்கூடாது. வார்த்தைக்காக ஸ்டாண்ட் பண்ணும் பொழுது எலஜா மாதிரி நம்ம ஸ்டாண்ட் பண்ணுவோம் என்றால், அந்த 7000 பொருள் போல நம்ம ஸ்டாண்ட் பண்ணுவோம் என்றால் அழிவிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம். கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். இந்த குயிக் டெமான்ஸ்ட்ரேஷன் நடக்க வேண்டியதாக இருக்கு. மனவாட்டி மூலமாக அந்த குயிக் டெமான்ஸ்ட்ரேஷன் நடக்க வேண்டும். தட் புல் மினிஸ்ட்ரியை நம்ம எதிர்நோக்கி இருக்கிறோம், அது நடக்க போகிறது. அதன் பின்பு மனவாட்டி மேலே எடுத்துக்கொள்ளப்படும். இதுதான் தேவனுடைய வார்த்தை. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாம் ஜெபிக்கலாம். எல்லாரும் கர்த்தரை நோக்கி நம்ம ஜெபம் பண்ணுவோம். கேட்டதான வார்த்தைகளுக்காக நம்ம கர்த்தரை நோக்கி நம்ம ஜெபம் பண்ணுவோம். அழிவு உலகத்தை எதிர்நோக்கி இருக்கிறது. என்ன காரியங்கள் நடக்கும் என்று தெரியாது. உலகத்தை ஆளுகிறவர்கள் இந்த உலகத்தை எப்படி திருப்புவார்கள் என்று தெரியாது. இந்த உலகத்தை ரீஷேப் பண்ண வேண்டும் என்று அவங்க முயற்சி எடுக்கிறார்கள். சைனாவில் பேப்பர் மணியெல்லாம் ஒழிச்சாச்சு, எல்லாமே மாறிட்டு வருது. உலகம் என்ன நிலையில் போகும் என்று நமக்கு தெரியாது. சாத்தான் இந்த உலகத்தை அழிவுக்கு நேராக வழி நடத்துகிறான். ஜனங்கள் எல்லாரையும் அழிவுக்கு நேராக வழி நடத்துகிறான். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் அக்கிரமங்களும் அநியாயங்களும் எல்லாம் பெருகி இருக்கிறது. கர்த்தர் நம்மை பாதுகாத்து மேலே எடுத்துக்கொள்ளுவார். எலஜாவின் தேவனை நம்ம விசுவாசிக்கிறோம். அது ஷேடோ, இது ரியாலிட்டி. இந்த ரியாலிட்டிக்காகத்தான் அங்கே ஆண்டவர் அங்கே ஒரு ஷேடோவை வச்சு கடைசி காலத்தில் வாழ்கிற நமக்கு ஒரு பாடத்தை கற்பித்து தருகிறார். அதனால் எல்லாரும் கர்த்தர் நோக்கி நம்ம ஜெபிக்கலாம். கர்த்தாவே சோத்திரம் ஆண்டவரே, நியாய தீர்ப்பின் நாள் நெருங்குதே, நேசர் வர காலமாகுதே, நியாய தீர்ப்பின் நாள் நெருங்குதே, நேசர் வர காலமாகுதே, மாயலோக நம்பி மாண்டிடும் மானிடரை மீட்க மாட்டிரோ, இந்த மாயலோக நம்பி மாண்டிடும் மானிடரை மீட்க மாட்டிரோ, இயேசுவே நீ பரியதா பரியதா, இயேசுவே நீ பரிசுத்த பரிசுத்த, இயேசுவே நீ நல்லவ நல்லவ, இயேசுவே எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டு பிரேமை துதிக்கிறோம். பழைய பாட்டிலே எங்களுக்கு எல்லாத்தையும் திருஷ்டாந்தமாக எழுதி வைத்திருக்கிறீர். அவர்கள் அவ்விதமாக ஒரு ஆண்டு ஒரு கேரக்டர் உடையவர்களாக இருந்து அவ்விதமான நிகழ்ச்சிகள் எல்லாமே அங்கே வந்திருக்கிறது. அது இந்த கடைசி காலத்தில் நிறைவேறதுக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. கடைசி காலத்தில் ரியாலிட்டி வந்திருக்கிறது, சப்ஸ்டன்ஸ் வந்திருக்கிறது. அபீதமான ஒரு காலத்திலே நாங்கள் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். உலகத்தை பார்த்தால் அது பயமுறுத்துகிறதா இருக்கிறது. உலகத்தின் சூழ்நிலைகள் வேதனை அளிக்கிறதா இருக்கிறது. ஆனாலும் எங்களுக்கு ஆண்டவரே அந்த ப்ராமிஸ் வேர்டு இருக்கிறது. எங்களை நீர் எப்படி பாதுகாப்பீர், எப்படி வழி நடத்துவீர், முடிவிலே மகிமையிலே கொண்டு சேர்ப்பீர் என்று எங்களுக்கு நீர் சொல்லி இருக்கிறீர். சாபங்கள் நிறைவேறுவது போல ஆசீர்வாதமும் நிறைவேறும். நீர் ஆசீர்வாதமான வார்த்தைகளை எங்கள் மேல் சொல்லும் பொழுது அது நிறைவேறாமல் போகாது. இந்த உலகத்தின் மக்கள் மேலே ஜேசபெல் மேலே சாபங்களை சொல்லும் பொழுது அதுவும் நிறைவேறாமல் போகாது. நாங்கள் ஆண்டவரே ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறவர்களாக இருக்கிறோம். கர்த்தரை நம்பி அவருடைய வார்த்தைக்காக ஜீவிக்கிறவர்களாக இருக்கும் ஒரு சிறு கூட்டமாக இருக்கிறோம். உலகம் இன்னைக்கு டிரினிட்டி காட்ல இருக்கிறது, டைட்டில் பேப்டிசத்தில் இருக்கிறது. அஞ்ஞானிகள் மதவெறி உள்ளவர்களாக இருக்கிறார்கள். உலகம் வந்து சீர்கட்ட நிலையில் போய்கொண்டிருக்கிறது. சோதோமின் நிலைமை அடைந்திருக்கும் பொழுது அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நாங்கள் மைமேல எடுத்துக்கொள்ளப்படுவதற்காக எங்களை நீர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறீர். இந்த செய்தியை கேட்கிற அனைவரையும் நீர் ஆசீர்வதியும். நியாய தீர்ப்பின் நாள் நெருங்கி கொண்டிருப்பதனாலே, இப்பொழுது நியாய தீர்ப்பு நிறைவேறி கொண்டிருப்பதனாலே, தேவனுடைய வார்த்தைக்கு எங்களை முற்றிலும் ஒப்புக் கொடுக்க உதவிச்சு கர்த்தரை நம்பி ஜீவித்து விசுவாசத்திலே வளர ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள எடுத்துக்கொள்ளப்படுதல பங்கு பெற அனைவரையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். Glory to Jesus and tell of his love, his wonderful love. We give all the glory to Jesus and tell of his wonderful love. கர்த்தர் தாமே உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.